ஒன்னு பேதுரு ரெண்டாவது அதிகாரம் வசனம் 18ல இருந்து நான் வாசிக்கிறேன். வேலைக்காரர்களே, அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கும் மாத்திரம் அல்ல, முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் ஒருவன் அந்நியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதில் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பதாக பிரீதியாயிருக்கும். அதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிசவடுகளில் தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஒரு எக்ஸலண்ட் லைஃப், ஒரு உன்னதமான வாழ்க்கை, வேலை ஸ்தலத்தில் நம்ம எப்படி வாழ்வது என்பதை நம்ம படிச்சுட்டு வரோம். வேலைக்காரர்களே, உங்கள் எஜமான்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னு பேதுரு நம்ம கற்றுக் கொடுக்கறத பார்க்குறோம். போன வாரத்தில் அதை தெளிவாக பார்த்தோம். அதுக்கு இருக்கிற பேக்ரவுண்ட்லாம் நம்ம பார்த்தோம். ஒரு வேலைக்காரர்கள் சொல்லும் போது அந்த காலத்திலிருந்து அடிமைகளுக்கு, அடிமைகளே உங்கள் எஜமான்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னு சொல்லும் போது அது நமக்கும் கஷ்டம், அது அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா என்னத்தை சொல்லி அவங்கள மோட்டிவேட் பண்றது? எதுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும்? கீழ்ப்படிந்து ரொம்ப நல்லா ரொம்ப வருஷம் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய சம்பளம் கொடுக்கலான்னு சொல்ல முடியுமா? அவங்களுக்கு சம்பளம்ன்றதே கிடையாது. கீழ்ப்படிந்து இருந்தா அவங்களுக்கு பெரிய உயர்வு கிடைக்கும், நீங்க பெரிய சுவாதீனம் ஆவீர்கள். இல்ல, அவங்க அநேக பேர் அவங்க வாழ்க்கையெல்லாம் அடிமையா இருந்து வெறும் சாப்பாடு வண்டி சாப்பிட்டு அடிமைகளா தான் சாகணும். அவங்க பிள்ளைகளும் அடிமைகளா தான் இருந்திருக்கணும். அப்படிப்பட்டவங்களை எதை வச்சு மோட்டிவேட் பண்றது? யோசிச்சு பாருங்களேன். இது ஒன்றும் கரும்பு ஜூஸ் சாப்பிட்ற மாதிரி இல்லை. வேலைக்காரர்களே, உங்க எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கன்றது ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு. என்ன சொன்னா அவங்க ஆத்மா உள்ளாந்தரம் மாறி போய் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்து இருப்பதை தங்க வாழ்க்கையின் போக்கவே மாறி போனா எது மாத்தம் அவங்கள? அதன்றத பேதுரு சொல்ல பாக்குறாரு பாருங்களேன். அத பேதுரு அவங்களுக்கு உணர்த்த பாக்குறாரு. ஏன்னா அது வந்து அந்த குணாதிசயம் இயற்கைக்கு விரோதமானது இல்லைங்களா, கலாச்சாரத்துக்கு விரோதமானது, நம்ம மாம்சத்துக்கு விரோதமானது. என்ன அவங்க கண்களுக்கு முன்பதாக கொண்டு வந்தா அவங்கள முழுசா அப்படி மாற்ற முடியும் என்பதை பேதுரு பரிசுத்தாவினால யோசிக்கிறார். யோசிச்சு சில காரியங்களை சொல்ல போறார். நான் யோசித்தேன், ஒரு வாரம் வேலைக்காரர்களேன்னு சொல்லும் போது இங்கே ஸ்கூலுக்கு போகிற பசங்க, சின்ன பசங்கள்லாம், அப்பாடா நமக்கு இது வரைக்கும் எந்த எஜமானும் இல்லை, நம்ம நிம்மதியாக இருக்கலான்னு ஒரு வேளை உங்களுக்கு யோசிக்க தோணுச்சுன்னா உங்களுக்கு ரெலவெண்ட் இது. எந்த ஏன்னா இது எந்த கட்டளையில் வருதுன்னு நம்ம பார்க்கணும். மனிதனுடைய சகல அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கன்ற ப்ராடு கட்டளைக்கு கீழே வருது இது. ஒருவேளை உங்களுக்கு எஜமான்களை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போகும்போது உங்களுக்கு டீச்சர்ஸ் இல்லை, அவங்க தான் உங்களுடைய எஜமான்கள் இப்போ வரைக்கும் இல்லைங்களா. உங்கள் பெற்றோர்கள் அவங்க தான் உங்களுக்கு அதிகாரம், அவங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்ற அந்த கட்டளை உங்களுக்கும் பொருந்தும், உங்கள் டீச்சர்ஸுக்கும். ஒருவேளை இல்லை, நல்ல பெற்றோர்களுக்கு நான் கீழ்ப்படிந்திருப்பேன் நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி இல்லை, நல்லவர்களுக்கும் சரி முரட்டு குணமுள்ள பெற்றோர்களுக்கும் நீங்கள் கீழ்ப்படிஞ்சு தான் இருக்கணும். நல்ல டீச்சர்ஸும் சரி முட்டாளாக முரட்டு குணம் உள்ள டீச்சர்ஸ்க்கும் நீங்க கீழ்ப்படிந்து இருக்கணும், அது உங்களுக்கும் பொருந்தும். ஆகவே பேதுரு வந்து நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு அந்த 18வது வசனம் தான் ஒரு பில்லர், ஒரு உச்சகட்ட இது மாதிரி, ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி நான் உங்களுக்கு சொன்னேன். மற்றதுக்கு அதுக்கப்புறம் வர 25 வசனமும் அந்த முதலாவது கட்டளைய 18வது கட்டளை 18வது வசனத்துல இருக்கிற வேலைக்காரர்களே உங்க எஜமான்கள் கீழ்ப்படிந்திருங்கன்றத சப்போர்ட் பண்றதுக்கு தான் மற்ற வசனங்கள் இருக்கு. 7 வசனங்கள் இருக்கு. ஒரு ஒரு பெரிய கட்டடம், அந்த அழகான கட்டடம். என்ன கட்டடம்? வேலைக்காரர்களே உங்க எஜமான்கள் கீழ்ப்படிந்திருங்கன்ற கட்டடத்தை 3 பில்லரை போட்டு நிக்க வைக்கிறார். அந்த 3 பில்லர் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் பாருங்களேன். அந்த 3 பில்லருக்கு ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அந்த கட்டளை வாழ்க்கை போக்காவே மாறிவிடும். என்ன அந்த மூணு பில்லர்? அதை தான் 19 25 வரைக்கும் பார்க்க போறோம். முதலாவது பில்லர் என்ன அப்படின்னா, அப்படிப்பட்ட வாழ்க்கை ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து தேவனுக்கு பிரீதியா இருக்கும். இட் பிளீசஸ் காட். முதலாவது பில்லர். ரெண்டாவது பில்லர் என்ன? 21-24 வரைக்கும் வருது. இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ரெண்டாவது பில்லர். முதலாவது பிளீசஸ் காட், ரெண்டாவது இதற்காகத்தான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. இதற்காக கிறிஸ்து மாதிரி ஆகி நீங்க அழைக்க, உங்களுடைய அழைப்பு இதற்காகத்தான் அப்படின்னு போட்டிருக்கு. மூன்றாவது 25 வசனத்துல நீங்கள் சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள், ஆனா இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். நீங்க ரட்சிக்கப்பட்டு மேய்ப்பன் அடியில வந்திருக்கிறீங்க. வந்ததுக்கு அடையாளம் இந்த கட்டளைக்கு நீங்க கீழ்ப்படியும். மெய்யாகவே மெய்ப்பன் கிட்ட வந்திருக்கீங்களா, ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா, அதுக்கு ஒரு அடையாளம் என்ன? மெய்ப்பனுடைய மெய்ப்பனுக்குடைய கட்டளைக்கு அடங்கி நீங்க நடப்பீங்க. ரட்சிக்கப்பட்டதுக்கு ஒரு அடையாளமே இது அப்படின்ற மாதிரி கொண்டு வர மூணு பில்லர்ஸ் நம்ம பார்க்க போறோம் இல்லைங்களா. முதலாவது பில்லரை நம்ம எடுத்து யோசிப்போம். ஏன் மூணு கொடுக்கணும்? ஒரு ஒரு காரணம் சொல்லுங்க சாமி, போதும் நில முடியாதா? ஆண்டவர் பரிசுத்தாவியான ஒரு மூணு காரணமும் தேவைன்னு நினைச்சிருக்காரு. மூணும் தேவை, அதனால மூணு கொடுக்கிறார். அந்த மூணும் வேலை செய்யலன்னா, இந்த மூணும் நம்மளை மாத்தலன்னா, அதுக்கப்புறம் 10 காரணம் கொடுத்தாலும் நம்மளை மாத்தாது. திருந்தாவாது ஜனங்கன்னு விட்டுருவார். மூணு காரணங்க, இந்த மூணு காரணங்க உன் மனசை உருக்கி உன் வாழ்க்கையை மாத்தலன்னா, வேற 10 காரணங்கள் கொடுத்தாலும் உன்னை மாத்தாது. ஆகவே இந்த மூணு காரணங்களை தெளிவாக ஆண்டவரே என் மனசை மாத்தவும் என் இருதயத்தை மாத்தவும் நம்ம படிப்போம். 19 வசனம் முதலாவது காரணம் படிங்களா.
தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய் இருக்கும்.
ஏன் நான் எஜமானுக்கு கீழ்ப்படிய வேண்டும்? முரட்டுக்குள்ள குணமுள்ள எஜமானுக்கும் கீழ்ப்படிந்து அநியாயம் செய்யறான், அந்த அநியாயத்தை தாங்கிக்கிட்டு நான் ஏன் கீழ்ப்படிய வேண்டும்? ஏன்னா தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சியின் நிமித்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் மேற்பற்றுதலா இருக்கிற, தேவனை உணர்கிற, தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிற, கான்சியஸ் ஆஃப் காட். கடவுள் இருக்கிறாரு, தேவன் பராமரிப்புல இருக்கிறாரு, பராமரிப்பு அவர் ஆண்டு வருகிறாரு. அந்த பராமரிப்பின் தேவன் என்ன இங்க வச்சிருக்கிறாரு, அவர் என்ன பார்க்கிறாரு, அவர் என்ன நடத்துறாருன்ற தேவன் மேல் பற்றுதலா இருக்கிற மனசாட்சி நிமித்தம். அந்த மனசாட்சி தேவனை உணர்கிறதுனால், புரியுதுங்களா? உலகத்துல சொல்லுவாங்க, எங்க ஓனர் எனக்கு முதல் சொல்லுவாரு, எல்லாம் நியாயம் செய்வாங்க, யோ பார்த்துட்டு யோ மனசாட்சி நிமித்தம் வேலை செய்யுங்க அப்படின்னு. மனசாட்சிக்காக ஒழுங்கா வேலை செய்யுங்க, ஏன் இப்படியா நியாயம் பண்றீங்க? அதை பத்தி ஒரு பேசல. இது வெறும் மனசாட்சிக்கே ஒழுங்கா ஒருத்தன் வேலை செய்யணும் இல்லைங்களா, அதுக்கே ஒழுங்கா வேலை செய்யணும் உலக பிரகாரமா. ஆனா இவர் என்ன சொல்றாரு? தேவன் மேல் பற்றுதலா இருக்கிற மனசாட்சி, அதை விட பெருசு இல்லைங்களா? கடவுளை உணர்ற மனசாட்சி, கடவுளுடைய பிரசன்ஸ, கடவுள் பராமரிப்புல என்னை இங்க வச்சிருக்கிறாரு, என்ன நடத்துறாரு, அந்த தேவன் என்னுடைய கர்த்தர் என்ற உணர்ற மனசாட்சி நிமித்தம் நீங்க அப்படி இருக்கணும். பாருங்க, தேவன் மேல் பற்றுதலா இருக்கிற மனசாட்சி, தேவன் என்னை பார்க்கிறாரு, அந்நியாயமாய் பாடுபட்டு பாருங்களேன், நீங்கள் குற்றம் செய்ய அங்க பாருங்களேன், அந்நியாயமாய் பாடுபட்டு நீங்கள் பொறுமையோடு சகிக்கணும். ஏன் பொறுமையோடு சகிக்கணும்? தேவன் கண்ட்ரோல் எல்லாத்தையும் பண்றார், தேவன் இதை அனுமதிச்சிருக்கிறார், தேவன் இதை எனக்கு வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கிறாருன்னு நம்ம அப்படி நினைச்சு தேவன் மேல் பற்றுதலா இருந்து அதை அனுபவிக்கும் போது, அந்த அநியாயத்தை சகிக்கும் போது என்னவா இருக்குது? அதுவே பிரீதியாயிருக்கும். போன வாரம் பார்த்தோம் இல்லைங்களா, இட் பிளீசஸ் காட். கடவுளுக்கு ரொம்ப அட்மிரபிளா இருக்கு, ரொம்ப மெச்சித்துக்கிற காரியமா இருக்கிறது. அவர் ரொம்ப கவனிச்சு பாக்குறார், ரொம்ப அவருக்கு நன்றி செலுத்துகிற விதத்தில், தேங்க் வர்தின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன்ல வருது பாருங்களேன், ஆச்சரியம். கடவுளே பார்த்ததுக்கு நன்றி சொல்லுகிற விதத்தில் அப்படி இருக்கான். தேங்க் வர்தி, வெரி அட்மிரபிள் கேரக்டர். ஒரு மனுஷன் பொறுமையா வலிய அனுபவிக்கிறான், துக்கத்தை அனுபவிக்கிறான், அந்நியாயமா கஷ்டத்தை அனுபவிக்கிறான். ஏன் அனுபவிக்கிறான்? அவனால் எதிர்க்க முடியும், ஆனால் அநியாயமாக பொறுமையாக முறுமுறுக்காம அதை அனுபவிக்கிறானா, அது தேவன் தேவனுடைய தேவன் மேல் பற்றுதலாக இருக்கிற மனசாட்சி நிமித்தம் அனுபவிக்கிறானா, அந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கங்க, அது வந்து தேவனுக்கு பிரீதியாக இருக்கும். இட் பிளீசஸ் காட். கடவுளுக்கு பிரீதியா இருக்கும். ஏன்? அவன் கடவுளுடைய சித்தத்தை நம்பி வாழுகிறவன். இதுதான் கடவுளுடைய சித்தமா எனக்கு இப்போ இருக்கிறது, ஆகவே அதை நான் பொறுமையோடு சகித்து கொள்ளுவேன் அப்படின்னு பொறுமையாக சகிச்சு கொள்ளும்போது, கடவுளை நன்மைக்காக அனுமதிச்சிருக்கிறாருன்னு அவன் சகிச்சு கொள்ளும் போது அது அவனுக்கு தேவனுக்கு பிரீதியா இருக்கும். ஆனா உலக பார்வைக்கு அது பெருசா இருக்காது. பாருங்களேன், உலக பார்வைக்கு பார்த்தோன்னா இவனா கோழையாய்வன், இவனா எதிர்த்தே பேச மாட்டானா, இவனா இப்படி இருக்கிறானே அப்படின்னு உலகம் ஒரு வேளை பார்க்கலாம். ஆனா இந்த உலகமெல்லாம் நம்மளை நிக்க வச்சு பாராட்டி கைத்தட்டி ஒரு மெடல், உலகத்துல இருக்கிற சகல மனிதர்களும் நம்மளை பார்த்து மெச்சிக்கிறத விட யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்டேஜை போட்டு உலகத்துல எல்லாம் எல்லா சேனல்ஸ்ல நம்ம பேரை போட்டு இந்த கிராண்ட் முரளி அப்படின்னு எல்லாம் கைத்தட்டுறாங்க, ஒரே உலகமே கைத்தொட்டுது, பிரிட்டிஷ் சேனல்லாம் வருது பார்த்து நமக்கு ஒரு மெடல் கொடுத்து நம்ம போட்டோவை க்ளோஸ் அப்ல எடுத்து எல்லாரும் பார்த்து அழுகுறாங்க, அப்படியே புகழ்றாங்க. அதை விட பல ஆயிரம் மடங்குங்க அந்த சராசரத்தை படைத்த தேவன் நம்மள பார்த்து மெச்சித்துக்கிறது இல்லைங்களா? யோசிச்சு பாருங்களா, அவர் நம்மள பார்த்து மெச்சித்துக்கிறாருன்னா எவ்வளவு பெருசு. அவர் உலகம் நம்மளை எவ்வளவுதான் கொடுமையா பேசலாம், கேவலமா பேசலாம், ஆர்ஷா நம்மள ட்ரீட் பண்ணலாம், அது எல்லாத்தையும் சரி கட்டிடும். கடவுள் என்னை பார்த்து புன்னகையோடு சிரிக்கிறாரு, இஸ் ப்ளீஸ் வித் மீன்ற உணர்வு நமக்கு இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் தாங்கி எதிர்க்கக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்குங்க. புரியுதுங்களா? இஸ் ப்ளீஸ்ட், கடவுளே மேல ப்ளீஸ்டா இருக்காரு. அந்த ஃபீலிங் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? கடவுள் என்ன பாக்குறாரு, இஸ் பிளீஸ்ட் வித் மீன்றது ரொம்ப இன்பங்க. அது எல்லாத்துக்கும் சரி கட்டிடும், அது எல்லாத்துக்கும் தகும். பாருங்களேன், ஆகவே அது சொல்றாரு, காட் இஸ் பிளீஸ்ட். 20வது வசனத்துல ஒரு கேள்வியை கேட்கிறாரு, பாருங்களேன் படிங்களா, ஒரு க்வெஸ்சன்.
நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு?
அவங்கள உட்கார வச்சு கேக்குறாரு. அப்பா நீ உட்காரு, உனக்கு கொஞ்சம் புரிய வைக்கிறேன், அமைதியா உட்காந்து யோசி. வேலைக்காரன் நீ செய்யற என்ன யோசிக்கணும், இயேசு கேட்ட மாதிரி உங்க சத்ருக்களை நீங்கள் பார்த்து, உங்க சிநேகிதரை நீங்க பார்த்து அவங்களுக்கு வணக்கம் சொல்றீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸை நீங்க நேசிச்சா அதனால என்ன பெரிய விஷயம் இல்லைங்களா? இந்துசம் செய்யறாங்க, புறமதஸ்தரம் செய்யறாங்க, ஃப்ரெண்ட்ஸை பார்த்து மெச்சித்துக்கிட்டா அதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எதுல பெரிய விஷயம் இருக்கு தெரியுமா? உங்க சத்ருக்களை நீங்கள் நேசித்தார், உங்க சத்ருக்களுக்கு நீங்கள் வணக்கம் சொன்னா அதுதான் காமிக்குது நீங்க தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு. அதே மாதிரி இங்க என்ன சொல்றாரு பாருங்களேன், நீங்கள் தப்பு செய்றீங்க, தப்பு செஞ்சு தப்புனால உங்களுக்கு அடி விடுவுது, பாஸ் கூப்பிட்டு திட்டுறாரு, நீங்க ஒழுங்கா வேலை செய்யறதுல அநியாயமா இதா இருக்கிறீங்க, பாஸ் உங்களை கூப்பிட்டு திட்டுறாரு, கூப்பிட்டு திட்டின உடனே என்ன ஆகுது? அதனால என்ன கீர்த்தி உண்டு? யோசிச்சு பாருங்களேன், ரொம்ப சோம்பேறி, வேலையே செய்யறதுல செஞ்சா கேர்லெஸ்ஸா செய்யறது, டைமுக்கு போறதுல ஏதோ ஒரு கோல்மால் செஞ்சு இது வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க டைம், கண்ணு கருத்துமா நம்ம வேலைன்ற மாதிரி நினைச்சு செய்யறது இல்ல, ஏதோ ஒன்று அடிச்சு விடுறது, அதனால பிடிச்சி திட்டுறாங்க, என்ன ஒண்ணு வச்சுக்கிட்டு யூஸ்லெஸ் நீ அது இதுன்னு திட்டுறாங்க. அதனால அதை பாக்குற மத்தவங்க போய் ஏதோ பெருசா, ஐயோ நான் மாதிரி பொறுமையா அடி வாங்குறோம், பொறுமையா திட்டு வாங்குறோம், ஏன் தப்பு செஞ்சிருக்கிறோம், அதை பாக்குறது ஏதாவது கீர்த்தி? மனுஷர் பார்வையில கீர்த்தி இருக்கா? அதை யாராவது மனுஷங்களே பார்த்து மெச்சித்துக்குவாங்களா? யோசிச்சு பாருங்களேன், நல்லா கிடைக்கணும் இவனுக்கு, ரொம்ப நாளா இருந்துச்சு, இன்னைக்கு வாங்குறான் பாரு, மனுஷங்களுக்கே பிடிக்காது. ஆனா என்ன சொல்றாரு, நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையாய் சகித்தால் அதில் என்ன கீர்த்தி உண்டு? மனுஷருங்களுக்கே அது பெரிய அட்வர்டைஸ்மெண்டா இருக்காதே, மனுஷருங்களே பார்த்து மெச்சித்துக்க மாட்டாங்களே, அதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு? ஆனால் நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால், பாருங்களேன், நீ நல்லா கண்ணும் கருத்துமா வேலை செஞ்சு வச்சிருக்க, உன்னுடைய பெஸ்ட் எஃபோர்ட்டை போட்டிருக்க, எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து நல்லா பார்த்துருக்குற, நல்லா பண்ணியிருக்கிறவன் வேலையை, ஆனால் பாஸ் வராரு, அவர் ஒரு முரட்டு குணம் உள்ள பாஸு, வந்து கிளி கிளி கிளின்னு கிளிக்கிறாரு, உன்ன மாதிரி ஒரு முட்டாளை நான் வேலைக்கு வச்சுக்கினே, யூஸ்லெஸ் நீ அப்படின்னு பயங்கரமாக திட்டிட்டு போகிறாரு. அப்படி திட்டிட்டு போகும்போது என்ன, எல்லாரும் பார்க்குறாங்க, மனுஷருங்க பார்க்கும்போதே ஆஹா எவ்வளோ பொறும், என்னடா எவ்வளோ நல்லா வேலை செஞ்சுருக்கிறான், நம்மலாம் அப்படி செய்ய முடியாது, அவ்வளோ நல்லா வேலை செஞ்சுருக்கான், அதை போய் இந்த மனுஷன் பார்த்து திட்டிட்டு போகிறாரு, அதையும் பொறுமையாக சகிச்சுக்கிறான்னா உலகத்துக்கு அது ஆச்சரியம் கொடுக்காது? அதுதானுங்க மற்ற 10 பேர் பேசிக்குவாங்க, அதுதானுங்க பாப்புலாரிட்டி, அதுதானுங்க கீர்த்தி, புரியுதுங்களா? அதுதான், ஏ எப்படி எல்லாம் நல்லா வேலை செஞ்சு வச்சுருக்கான்ப்பா, ஆனால் அந்த பாஸ் எப்படி திட்ட, ஆனால் அது பொறுமையாக்கே, ரொம்ப விசேஷமான மனுஷன் பாவன், மனுஷங்களே அதை பார்த்து மெச்சத்துக்க மாட்டாங்க. மனுஷங்களை விடுங்க, கீர்த்தி மாத்திரம் இல்ல, இதுவே அது பொறுமையாய் சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பதாக பிரீதியா இருக்கும். பாருங்களேன், அப்படி பொறுமையாய் நீ சகித்தால் கடவுள் பார்த்து மெச்சத்துக்குவார். ஒருவேளை இந்த குட்டி பாஸ் உனக்கு திட்டிட்டு போலாம், அந்த பெரிய பாஸ், பிக் பாஸ் இல்லைங்களா, பி கேபிட்டல் பி, அவர் பார்த்து வெல்டன் வெல்டன், ரொம்ப அருமையா செஞ்ச, ஃபண்டாஸ்டிக், எக்ஸலண்ட்னு அவர் சொல்லுவார். அதுதான் இந்த முக்கியம். நமக்கு ப்ரமோஷனு வேலை இதெல்லாம் நம்ம பாஸ் நினைச்சா வர்றது இல்லைங்க, புரியுதுங்களா? அவர் நினைச்சா தாங்க வரும். அவரை பிரியப்படுத்தணும். எத்தனையோ பேர் அவரை பிரியப்படுத்துறதை விட்டு இங்க காக்கா பிடிக்கிறாங்க, கடைசியில் ஏமாந்து போறாங்க. அவரை பிரியப்படுத்தணும், அவரை காக்கா பிடிக்கணும், அவர் பிரியப்படுத்தணும். அதுதான் பாருங்களேன், பிரீதியா இருக்கும் அப்படின்றாரு. ஓகே, இதை பார்க்கும் போது நன்மை செய்கிறதுனாலே, நீங்க நன்மை செய்கிறதுனால உங்க முழு பலத்தோடு நீங்க நன்மை செய்கிறதுனால உங்க பாஸ் அவமானப்படுத்தி உங்களை வேதனைப்படுத்தும் போது அதை பொறுமையாய் சகித்தால் தேவனுக்கு பிரீதியா இருக்கும், பிரீதியா இருக்கும். உங்க பிள்ளைங்களுக்கும் இதைய யோசிச்சு பார்க்கலாம் இல்லைங்களா. நீங்க சோம்பேறியா இருக்கிறீங்க, வேலை செய்யறது இல்ல, ஒழுங்கா படிக்கிறது இல்ல, உங்க அப்பா அம்மா உங்களை பிடிச்சி எப்ப பாரு கரைச்சு கொட்டுறாங்க இல்லைங்களா. ஒன்னும் வேலை செய்யறது இல்லைங்க, படிப்புல ஒன்னும் இல்ல, ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கிறது இல்ல, அப்படி இப்படின்னு திட்டுறாங்க. டீச்சர்ஸும் அவங்கள பிடிச்சி திட்டுறாங்க. அதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு இல்லைங்களா? நீங்க வாங்கணும் தான், அப்படி வாங்குறது கரெக்ட் தான் உங்களுக்கு. ஆனா நீங்க ஒழுங்கா படிக்கிறீங்க, ஒழுங்கா கண்ணும் கருத்துமா எடுத்து உங்களால முடிஞ்ச முயற்சி இல்லைங்களா. ஒருவேளை ஃபர்ஸ்ட் ரேங்க் வராம இருக்கலாம், ஆனா என்னால முடிஞ்சது இவ்வளவுதான் அப்படின்னு பெஸ்ட் எஃபர்ட் நீங்க போடுறீங்க. ஸ்கூல்லையும் எஃபர்ட் நீங்க போடுறீங்க. நல்லா போடும் போது உங்க அப்பா அம்மா பார்த்து எப்ப பாரு உங்களை மோட்டிவேட் பண்ணாம குத்திக்கிட்டு நீ சோம்பேறி, நீ யூஸ்லெஸ், உருப்பிட மாட்டேன்னு உங்களை சொன்னா உங்க அப்பா அம்மாவை டீச்சர்ஸ் ஆண்டவர் தண்டிப்பார், ஜட்ஜ் பண்ணுவார். ஆனா நீங்க பெஸ்டா செஞ்சிருக்கிறது ஆண்டவர் பார்த்தாருன்னா ஹி வில் பி ப்ளீஸ்ட் இல்லைங்களா. ஹி வில் பி ப்ளீஸ்ட், ஆண்டவர் பிரியப்படுவார், ஆண்டவர் சந்தோஷப்படுவார். ஆகவே ஆண்டவர் பார்வையிலிருந்து நம்ம செய்ய பார்த்துக்கணுங்க, அதான் ரொம்ப முக்கியம். கவனிங்களா, முதலாவது காரணம், முதலாவது பில்லர் பேதுரு என்ன போடுறாரு, ஆண்டவருக்கு பிரீதியா இருக்கும், ஆண்டவருக்கு பிரீதியா இருக்கும். இந்த வண்டியை ஓட்டுறதுக்கு அவர் போடுற பெட்ரோல் என்ன தெரியுமா, இன்ஜினுக்கு ஸ்டீம் பண்ணுவாங்க. இந்த ட்ரெயினை ஓட்டுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டீம் என்ன தெரியுமா, என்ன, ஆண்டவருக்கு பிரீதியா இருக்கும். நீங்க ஏன் இப்படி செய்யணும், ஆண்டவருக்கு பிரீதியா இருக்கும். யோசிச்சு பாருங்க, எந்த சுயநல காரணத்தையாவது பேதுரு கொடுக்கிறாரா? உங்களுக்கு சம்பளம் பெருசாகும், உங்களுக்கு பெரிய உயர்வு கிடைக்கும், அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆண்டவருக்கு பிரீதியா இருக்கும், இட் ப்ளீஸ். அதுல தான் ஆரம்பிக்கிறாரு, அதுல தான் முடிக்கிறார். அதை கவனிச்சு பாருங்களேன், ஆண்டவருக்கு பிரீதியா இருக்கும். ஓஹோ, இதை சொல்லிட்டா நாங்க கேட்டுருவோமா, ஆண்டவருக்கு பிரீதியா இருக்கோம்னா நான் கேட்டுருவேனா? யோசிச்சு பாருங்களேன், இதை சொன்னா போதும் கேட்டுருவேன் அப்படின்னு நம்ம இருக்கிறோமா, யோசிச்சு பாருங்க. ஆனா பரிசுத்தாவி பேதுருவோ நினைச்சிருக்கிறாங்க, இத சொன்னா ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்கு போதும், அதனால முதல்ல இதை சொல்லலாம் பாருங்களா. பிரதானமா இதுதான் நினைச்சிருக்கிறார், இது ஆண்டவருக்கு பிரீதியா இருக்கும்னு சொல்லிட்டோம்னா போதும், அதை மாத்திரவன். ஏன்னா ஒரு காஸ்பிள் வந்து ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள பரிபூர்ணமான உண்மையான வேலை செஞ்சிருந்துச்சுதான் அவனுக்கு இது போதுங்க, இது போதும். ஏன், என்ன மாதிரி கடவுள் யோசிச்சு பாருங்களேன், எந்த ஆண்டவருக்கு பிரீதியா இருக்கும், எந்த ஆண்டவருக்கு பிரீதியா இருக்கும், என்ன மாதிரி ஒரு பாவிய, என்ன மாதிரி, யார் இந்த ஆண்டவர், ஒன்னாவது அதிகாரத்திலிருந்து சொல்லிட்டு வர்றார், யார் இந்த ஆண்டவர், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிதாவாகிய தேவன், அவர் தான் இந்த ஆண்டவர். அந்த பிதா என்ன பண்ணிருக்கிறாரு யோசிச்சு பாருங்க, எங்க அப்பாங்க, அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, ஏன்னா பாவியில பாவத்துல நான் விழுந்துட்டேன், பாவத்துல விழுந்து என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, என் பாவத்துக்காக என்பதற்காக என் பாவத்துக்கு வரவேண்டிய தண்டனையை தன்னுடைய நேச குமாரன் மேல அந்த தண்டனையை முழுமதா போட்டு அவரை வருத்தி எடுத்து தன்னைத்தான் வருத்திக்கிட்டாருங்க. அவர் தன்னைத்தான் வருத்திக்கிட்டு உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே நம்மளை தெரிந்து கொண்டு அவருடைய அன்பை யோசிச்சு பாருங்க, என்ன பிதா, தம்மளை தெரிந்து கொண்டு நான் ஒரு போதும் அவர் அப்பான்னு கூப்பிடவே முடியாது, ஆனா அவரு என்ன, நான் அவரை போய் அப்பான்னு கூப்பிடணும் என்பதற்காக தன்னுடைய குமாரன்ல என்னை இணைத்து விட்டார், இணைத்து விட்டு அப்பா பிதாவேன்னு என்னை கூப்பிடு மகனேன்னு சொல்ற அளவுக்கு என்னை பண்ணிட்டு அழியாததும் வாடாததுமான சுதந்திரம் எனக்கு வச்சிருக்கார். அவருடைய மிகுந்த இறக்கத்தினால் என்னை மறுபடியும் ஜெனிப்பித்தார், என்னை பெத்த அம்மான்றோம், அதை விட பல மடங்கு என்னை பெத்த அப்பாங்க. செத்து போயிருந்த மனுஷனை பெத்த அப்பா, அவருக்கு ஒரு பிரியமா ஒரு காரியம் இருக்கும்னா, சில பேர் செத்துட்டவங்கள நம்ம யோசிக்கிறோம், எங்க அப்பா செத்துட்டாரு, எங்க அம்மா செத்துட்டாரு, அவங்களுக்கு ரொம்ப பிரியமானதுன்றது ஒன்று நினைக்கிறோம். இவ்வளோ நித்தியத்திலேயே நேசிச்சு நான் காலத்தில் வந்து செய்யக்கூடிய சகல பாவங்களுக்கும் ஒரு மீட்பரை நித்தியத்தில் நியமித்து அவரை சரித்திரத்தில் அனுப்பி சாகடிச்ச வேதனைப்பட வச்ச அப்பா, அப்பாவுக்கு ஒன்று பிரியமா இருக்கோன்னா அந்த புள்ள செய்யாது. யோசிச்சு பாருங்களேன், எங்க அப்பாவுக்கு அது ரொம்ப பிடி, என்னங்க நான் அந்த அப்பாவுக்கு என்னங்க செய்ய முடியும், எனக்கு எல்லாத்தையும் அவர் செஞ்சு முடிச்சுட்டாரு, அவருக்கு பார்வைக்கு என்ன செய்ய முடியும், அவர் குமாரனை போட்டு வறுத்தெடுத்து எனக்கு நீதியெல்லாம் போத்திட்டாரு, அவர் சொல்றாரு இது ஒன்னு எனக்கு பிரியமா இருக்கும் போது அது பத்தாது. யோசிச்சு பாருங்களேன், இட் பிளீசஸ் மை ஃபாதர். நான் பொறுமையா அநியாயமாய் சகித்து பொறுமையோடு சகித்துக்கும் போது அது கடவுள் பார்த்து அவருக்கு மெச்சித்துக்கிறாருன்னா எனக்கு அது போதாது. ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்கு அது போதுங்க. யோசிச்சு பாருங்களேன், அது போதும். அப்பா யாருன்னு உணர்ந்தா அது போதும். நான் பொறுமையா சகித்துக்கும் போது போதும், நீ சந்தோஷப்படுறியா என்ன சாமி, நான் இப்படி எனக்கு அநியாயம் நடக்கும் போது அது பொறுமையா சகித்துக்கும் போது அது உனக்கு சந்தோஷம் கொடுக்குதானா, எத்தனை அநியாயம்னா வரட்டும் சாமி நான் சகிச்சுக்கிறேன், உமக்கு சந்தோஷம் எவ்வளவு கொடுக்க முடியுமோ நான் கொடுக்குறேன் சாமின்னு நினைக்கோங்க அந்த புள்ள. அதாங்க தேவனுக்கு பிரீதியா இருக்கும், தேவனுக்கு பிரீதியா இருக்கும். யோசிச்சு இதாங்க இருதயத்தை வெளிப்படுத்துகிற ஒரு வசனம், இருதயத்தை வெளிப்படுத்துகிற வசனம். உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு லெட்டரை எழுதி, உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஒரு காரியம்னு வச்சுக்காங்க, உங்களுக்கு லெட்டர் எழுதுறேன், என் பிரியமானவர்களே உங்களுக்கு எழுதிட்டு நீங்க இதை செய்யணும், ஏன் செய்யணும், இது கடவுளுக்கு பிரீதியா இருக்கும், அதை ஒன்ன செய்ய சொல்லிட்டு முடிச்சிடுறேன்னு வைங்களேன், அது ஒன்று சொல்லிட்டு முடிச்சிட்டேன்னா அதை நீங்க செய்வீங்களா, செய்வீங்களா? ஒரு உண்மையான கிறிஸ்தவன் அதை செய்வாங்க. எனக்கு ஃபுல்லு கான்ஃபிடென்ஸ் இருக்குன்னா, நீங்க நிச்சயமா அதை செய்வீங்கன்ற கான்ஃபிடென்ஸ் எனக்கு இருந்துச்சுன்னா அது ஒரு உண்மையான கிறிஸ்தவனால தான் அதை செய்ய முடியும். அதனால தான் அதை எழுதி விடுறாரு. பாருங்களேன் மனசாட்சி, இது உங்களை தொடுதா யோசிச்சு பாருங்களேன், மனசாட்சி ஆறாயிரம் ஒரு காரியம், மனசாட்சி ஆறாயிரம், இது கடவுளுக்கு பிரீதியா ஒரு காரியம் இருக்கும்னு தெரிஞ்சிருச்சுன்னா அப்பாடா என் மூக்கணாங்கயிற பிடிச்சிட்ட மாதிரி, இனிமே ஐ கான் சே எனி திங், அவருக்கு பிரியமா இருக்கோன்னா வேற என்ன இருக்குது, வாழ்வதே அதுக்காகத்தானே, அவர் நான் செஞ்சுட்டு போறேன், என்ன தான் நடக்கட்டும், எவ்வளவுதான் வேலை ஆகட்டும், அவரை பிரியப்படுத்திடுவோம் அப்படின்னு தானே இருக்கணும். யோசிச்சு பாருங்களேன், லெட்ஸ் பிளீஸ் காட் பாருங்களேன். அதனால தாங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும், நம்ம வந்து நம்ம சிருஷ்டிக்கப்பட்டது வந்து கடவுள் உணர்வுல வாழ்வதற்காக சிருஷ்டிக்கப்பட்டோம், ஏதே இல்லை, கடவுள் உணர்வுல வாழ்ந்து கடவுளை பிரியப்படுத்துறதுக்கு சிருஷ்டிக்கப்பட்டோம். ஆனா பாவம் செஞ்ச பிறகு என்ன ஆயிடுச்சு, நமக்கு கடவுள் உணர்வு போய்விட்டு சுய உணர்வு வந்துருச்சு. இன்னமே எது செஞ்சாலும் நான் எதுக்கு செய்வேன், எனக்கு சந்தோஷமா இருக்குதா, எனக்கு ஆசையா இருக்குதா, எனக்கு திருப்தி கொடுக்குதா, எனக்கு அருமையா இருக்குதா, அதுதான் எனக்கு, எனக்கு பிரியமா இருக்குதான்னு நினைச்சுதான் செய்யுது, அதுதான் பாவத்துல விழுந்த அடையாளம், புரியுதுங்களா? ஆனா நம்ம எப்படி சிருஷ்டிக்கப்பட்டோம், நம்ம உணர்வுல நம்ம வாழ்றதுக்கு இல்ல, சுய உணர்வுல வாழ்றதுக்கு இல்ல, கடவுள் உணர்வுல நாம் வாழ்வதற்கு சிருஷ்டிக்கப்பட்டோம். பாவத்தில் விழுந்த அடையாளம், எனக்கு பிடிக்குதா எனக்கு இஷ்டமான்றதான் செய்ய பார்க்கும். ஆனா பாவத்தில் விழுந்ததுனால என்ன ஆச்சு, கடவுளுக்கு செத்து போயிட்டோம், செத்து போய் கடவுளுக்கு இஷ்டமோ இல்லையோ, என் இச்சைகள் என் ஆசைகள் எனக்கு பிடிக்குதா எனக்கு திருப்தியா, அதுதான் நான் வாழ்றதேன், அதான் பாவத்தில் செத்த நிலைமை, கடவுளுக்கு மறித்தவன் இல்லைங்களா, பாவத்தில் மறித்திருக்கிறான், கடவுள் உணர்வே இல்லாமல் இருக்கிறான். ஆனா கடவுள் மீட்புல என்ன நடக்குது, கடவுள் உணர்வு நமக்கு கிடைக்குது, கடவுள் உணர்வு கிடைச்சு அவருக்கு புரியும்னா வா ஒரு ஒரு உணர்வு ஏற்படுது, ஆ நான் செய்ய போறேன் அத அப்படின்ற மாதிரி. ஆகவே பாருங்களேன் இது ரொம்ப அதிசயமான ஒரு காரியம், இதை நம்ம படிச்சுக்கணும். ஓகே தொடர்ந்து நம்ம படிப்போம். அப்படி நமக்கு இல்லை, இது நம்மள தொடலைன்னா நம்ம முழங்கால் படியிட்டு ஆண்டவரே இருதயத்தை மாத்தோன்ற ஒரு கிருபையில ரொம்ப குறைவா இருக்கிறோம்னு அர்த்தம். கடவுளுக்கு பிரியமா இருக்குதுன்னு ஒண்ணு எனக்கு ஷாக் அடிக்கலன்னா கிருபையில ரொம்ப குறைவா இருக்கிறோம், முழங்கால் படி போட்டு ஆண்டவர்கிட்ட கெஞ்சணும், ஆண்டவரே என்னை தொடும்படிக்கு அதை செய்யும், என் மனசை உருக்கும்படிக்கு அதை செய்யும் நம்ம கேட்கணும். சரி இந்த காரியம் பாருங்களா, பேதுரு அதை ஒண்ணுதான் சொல்லி முடிக்கிறார். உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன், அந்நியாயமாய் பாடுபட்டு பொறுமையாய் சகித்து கொண்ட ஒரு மனிதரை யாராவது பழையற்பாடுல இருந்து நீங்க சொல்ல முடியுமா, யோசிச்சு பார்த்து ஒரு சாம்பிள் ஒரு உதாரணமா, என்ன யோசப், வெரி குட் ஜோப், இன்னொருத்தர் சொல்லலாம், வெரி குட் அது ஒரு குட், இன்னொருத்தர் வேற யாராவது சொல்ல முடியுமா, மோசே அநியாயமா அவர் பாடுபட்டாரா அது கூட மோசே சொல்லலாம். சார் ரெண்டு மனுஷங்களை நான் யோசிச்சிருக்கேன், யோசேப்பை எடுத்துக்கோங்க, ஒரு ரெண்டு படத்தை காட்டுறேன், யோசிச்சு பாருங்களேன். யோசேப்பு 11 தம்பி அண்ணன் தம்பிங்க, சொந்த அண்ணன் தம்பிங்க அநியாயமா அவரை கொலை பண்ணணும்னு நினைச்சாங்க. அநியாயமா கொலை பண்ணி அப்பாவுக்கு ரொம்ப பிரியன்றதுக்காக குழியில தூக்கி போட்டுட்டாங்க. ஆனா குழியில சாவடிக்கிறது வானா இந்த நாயன்னு சொல்லி வித்துறலான்னு அவனை பிடிச்சி அவனை வித்துறாங்க. கெஞ்சுறான், ஐயோ எங்க அப்பா கிட்ட இருந்து என்ன பிரிச்சிடாதீங்க, அவரை விட்டு ஒரு நாளா நான் என்னால வளவே முடியாது. நாலூர் அநியாயமா பாடு அவனுக்கு வந்துச்சு, வித்துறாங்க. வித்துட்டு அடிமையா கூட்டு போய் எவ்வளோ துன்பப்பட்டிருக்கோம் அந்த குழந்தை பாவம், 16-17 வயசு. அநியாயமா எகிப்துல போய் அப்பா அம்மா இல்லாம அனாதியா அடிமையா வாழ்ந்திருக்கிறான். 11 24 வீட்டுல வேலை செஞ்சான், வேலை செஞ்சு பாருங்க, முறுமுறுப்பு இல்ல, கோவம் இல்ல, இது இல்லாம அநியாயம் பொறுமையோடு சகித்து 11 அங்க வேலை செஞ்சு எவ்வளவு நல்லா எஜமானுக்கு கீழ்ப்படிந்திருந்தா அந்த அந்த வீட்டு ஓனராகவே இன்சார்ஜாகவே மாத்திட்டார் யோசேப்பு. பாருங்களேன் எவ்வளவு ஒழுங்கான அடிமையா இருந்திருக்கணும் யோசேப்பு. அந்த வீட்டு இன்சார்ஜாகவே மாத்திட்டார். என்னாச்சு, அந்த அம்மாக்கு அவன் மேல ஆசை வந்துச்சு. ஆசை வந்து பாவம் தப்பிச்சு போலாம், தேவன் மேல் பற்றுதலா இருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் அவன் ஓடி போலான்னு நினைக்கிறான். அந்த அம்மா அநியாயமா அவன் மேல பழி போடுது. பழி போட்டு என்ன ஆகுது, யார் பேச்சு கேட்கறான், அநியாயமா அவனு ஜெயில போடுறான். ஜெயில போடும் போது என்ன பண்ணான், என்ன விடுங்கடா, அநியாயமா என்ன போட்டீங்க, என்ன விடுங்கடா, விடுங்கடா, விடுங்கடான்னு கத்திக்கிட்டு புலம்பிக்கிட்டு அப்படியெல்லாம் போனா முரட்டாயிடுவாங்க தெரியுங்களா. நல்லதா இருந்து என்னையா பிரயோஜனம், என்னையா கிடைக்க போகுது இந்த உலகத்துல, எனக்கு இவ்வளவு அநியாயம் நடந்து போச்சுன்னு முரட்டு குணம் ஆயிடுவாங்க. ஆனா அவன் என்ன ஆனா பாருங்களேன், தேவன் மேல் பற்றுதலா இருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் கர்த்தர் என்ன பாக்குற, ஆண்டவர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறார், அவர் மனசாட்சியின் நிமித்தம் பொறுமையாய் தன்னுடைய அநியாயத்தை சகித்து கொண்டான். அந்த ஜெயிலையும் சும்மா இருக்கிறான், அந்த மாதிரி குணம் இருக்கிறதுனால தான் அந்த ஜெயிலையும் சூப்பர்வைசரா வந்துட்டான் பாருங்களேன். எங்க வச்சாலும் தங்கோ தங்கோ தாங்க, அங்கேயும் சூப்பர்வைசரா, எல்லாருக்கும் சூப்பர்வைசரா இன்சார்ஜ் அங்கேயும் போட்டிருக்கான். ஏன், அங்கேயும் ஜெயிலரா இருந்தாலும் ஜெய் கைதியா இருந்தாலும் அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்து பொறுமையோடு சகிச்சுக்கிட்டாங்க. சகிச்சுக்கிட்டு அந்த மினுக்குது அங்கேயும் புதுலையும் என்ன ஆச்சு பாருங்களேன், அதுதான் அங்க பொறுமையாய் சகிச்சுக்கிறது. ஆனா கர்த்தர் என்ன உயர்த்தினார் அவரு, He was pleased. கடவுள் பிளீஸ்டு. ஒரு மனுஷன்ல பிரியப்பட்டு போனார்னா என்ன பண்றாரு பாருங்களேன். இன்னொரு மனுஷனை யோசிச்சு பார்க்கலாம், தாவீதை யோசிச்சு பாருங்க. பாவம் நல்ல மனுஷன், அருமையான அழகான மனுஷன், சோலுடைய ராஜ்யமே கெதிகலங்கி போயிருக்குது, கோலியாத்துக்கு முன்னாடி ஒன்றும் பண்ண முடியல. சிறு பையன் பொடி பையன் வந்து கோலியாத்தை இடிச்சு அந்த ராஜ்யத்தையே காப்பாத்தினான், பேரை காப்பாத்தினான், சவுலை காப்பாத்தினான். அதுக்கப்புறம் சவுலுக்காக எவ்வளவோ போர்களை செஞ்சு சவுளுடைய பேரை காப்பாத்தி சவுளுடைய பேரை புகழ் பரப்புனான். எவ்வளவு பெருசா செஞ்சான் சவுலு, எல்லாரும் அவனை மெச்சித்துக்கிட்டாங்க, எல்லாரும் அவனை நேசிச்சு சவுளுடைய மகளே பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஜோனாதன் அவரை விரும்பினாரு, இஸ்ரவேலே அவரை விரும்ப ஆரம்பிச்சிச்சு. சவுலுக்கு முழுமதாக கீழ்ப்படிஞ்சு பாருங்களேன், ஒரு ராஜாலேயே அவருக்கு முழுமதாக கீழ்ப்படிஞ்சு சவுலுக்கு எத்தனையோ வெற்றிகளை தேடி கொடுத்தான், பிலிஸ்தியர்களை வென்றான், பெரிய காரியங்களை செஞ்சாரு தாவீது. அது மாத்திரம் இல்ல பாருங்களேன், சவுலுக்கு பேய் பிடிச்சிருது சில டைம்ல, மைண்டே டார்ச்சரு, என்ன செஞ்சாலும் என்ன மருந்து எடுத்தாலும் முடியாது. தாவீது மியூசிக் ஒண்டி தான் அவர் சரி செய்ய முடியும். தாவீது அதுக்காக இரவும் பகலும்னு பார்க்காம வந்து அந்த மியூசிக்கை போடுறார் இல்லைங்களா, அந்த மிருதங்கத்தை வாசிச்சு அதை வாசிக்கும் போது ஒரு பெரிய சமாதானம் ஏற்படுது. இவ்வளோ நன்மைகள் செஞ்ச சவுல அவன் என்ன திருப்பி கொடுக்குறான், அவன் வாசிச்சுட்டு இருக்கும் போது ஒரு ஈட்டியை எடுத்து அவனை குத்தலான்னு பார்க்கறான். அநியாயமாய் பாடு பாருங்களேன், எவ்வளோ அநியாயம் தாவீதுக்கு, இதுதான் நன்றி காட்டுறது அவன் செஞ்சதுக்கெல்லாம், இதுவா காட்டுறது, அநியாயமா ஈட்டி எடுத்து குத்த பாக்குறான் அவன். இது சவுல் வந்து 1000 பேரை சாவடிச்சாங்க, பிலிஸ்தியரை சாவடிச்சாங்க, தாவிதோ 10,000 பேரை சாவடிச்சான். விரட்டி விரட்டி நாய் விரட்டுற மாதிரி தாவீதை விரட்டினாங்க. பாவம் எவ்வளோ அநியாயம் தாவீதுக்கு, ஒரு ஒரு நாடோடியாக சாப்பாடு இல்ல, பிச்சைக்காரன் கூட மோசம், எங்க போனாலும் உயிருக்கு ஆபத்து, யாருமே சேர்க்க மாட்டேன்றாங்க, படாத டார்ச்சர், அநியாயமாய் பாடுபட்டாங்க தாவீது. தேவன் மேல் பற்றுதலா இருக்கிற மனசாட்சி நிமித்தம் அநியாயம் பாடு, அங்க இங்க அழிஞ்சு அழிஞ்சு எத்தனை வருஷம், ஆனா நாய் விரட்டுற மாதிரி விரட்டினார் சவுல். விரட்டி போய் ஒரு வாட்டி என்ன ஆச்சு, குகை உள்ள எங்கேயோ யாருமே மனுஷன் போவாத குகை உள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு சவுல். விரட்டிட்டு வர்றாரு ஆர்மியை எடுத்துக்கிட்டு, அவர் என்ன ஆகுது, சவுலுக்கு டயர்டாகி வந்து படுத்துக்கிறார் குகையில். தாவீதுடைய மனுஷங்க எல்லாம் வந்து வெளியே பார்த்தா சவுல் தனியா படுத்துக்கிட்டு இருக்காரு, ஈட்டி எல்லாம் பக்கத்துல இருக்கு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க, ரெடியா இருக்கு, ஒரே இறக்கி இறக்கி இருக்கு, கர்த்தர் உன்னுடைய சத்ருவை உன் கையில கொடுத்திருக்கிறார், உன்னை ராஜாவா அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், இவனை இப்படி அழிச்சுதான் நீ ராஜாவாகணும், இது கர்த்தருடைய சித்தம், அவனை அழிச்சு போடு அப்படின்னு தாவீது என்ன சொல்றாரு, தேவன் மேல் பற்றுதலா இருக்கிற மனசாட்சி நிமித்தம் அவர் என்ன சொல்றாரு, கர்த்தர் அபிஷேகம் பண்ணவரை நான் தொடமாட்டேன், அவர் எனக்கு அந்நியாயம் செஞ்சிருக்கலாம், அக்கிரமம் செஞ்சிருக்கலாம், நான் தொடமாட்டேன், கர்த்தர் பார்க்கட்டும், கர்த்தர் நீதிபரர் எல்லாத்தையும் பார்க்கிறார், நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், வெற்றா இல்லைனா பிச்சைக்காரனா செத்துருவா வெற்றான இல்லைன்னு சொல்லி அவர் சைடில் துணியை ஒண்டி கட் பண்ணி ஓடி போயிடுற, ஓடி போய் அங்கேருந்தே சவுலே எனக்கு அப்பா மாதிரி அப்பா நீ நீ போய் நான் ஒரு செத்தனா என்ன போய் விரட்டலாமா, நான் எதுக்கு லாய்க்கு ஏன் உன் டைமை வேஸ்ட் பண்ணுறேன், நான் ஒன்றும் இல்லை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், ஏன் எனக்கு இப்படி பண்ணுற அப்படின்னு அவர் மனசே கரங்கி போதானா, பேய் பிடிச்ச மனுஷன் திருப்பி விரட்டிட்டு வரார், திருப்பி வரட்டி தாவீதுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி பைத்தியமே பிடிச்சிட்டு தெரியுங்களா, பிலிஸ்தியர்கிட்ட போய் பைத்தியக்கார மாதிரி ஆடினார், பிச்சைக்கார மாதிரி ஆயிட்டார், எவ்வளோ அநியாயமா பாடுபட்டார், அதே மாதிரி இன்னொரு வாட்டியும் ஆச்சு, அந்த வாட்டி என்ன சொல்றாங்க, சரி தாவீது நீ அடிக்க மாட்டேன், அந்த மனுஷன் படுத்துக்கிட்டு இருக்கான் மரத்துக்கு, இல்லை ஒரே குத்து தான் நான் குத்துறேன், ரெண்டாவது குத்து குத்த மாட்டேன், ஒரே குத்து தான், சவுல் மூச்சு விடக்கூடாது, நான் பண்ணிடுறேன், எனக்கு பர்மிஷன் கொடுன்னு ஒரு போத நான் அனுமதிக்க மாட்டேன், ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன், கர்த்தர் நீதி நீதி பட்டு காமிக்கிட்டோம், நான் இந்த நிலைமையில இருக்கிறேன், கர்த்தர் என்ன பார்க்கிற, தேவன் மேல் பற்றுதலா இருக்கிற மனசாட்சி தாங்க. ஆனா இஸ்ரவேலியே பெரிய ராஜாவாக இன்னைக்கு வரைக்கும் புகழப்படுற தாவீதின் கோத்திரம் அவரை மாத்தல, பாருங்களேன் கடவுள் ஒரு மனுஷன் மேல பிரீதி ஆனார்னா அதாங்க, அப்படியெல்லாம் நம்ம ஆகணும்னு இஷ்டம் இல்ல, கடவுள்கிட்ட இருந்து ரிவார்டு வேணுமா, நம்மளா நம்ம உரிமைக்காக போராடிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு அடிக்கிறவர்களா உலக மனுஷர்களா நம்ம இருக்கணுமா, தாங்க யோசிச்சுக்கணும், அந்நியாயமாய் தேவன் மேல் பற்றுதலா இருக்கிற மனசாட்சி நிமித்தம் எனக்கு நடக்கிற அந்நியாயங்களை பொறுமையோடு நான் சகிக்கும் போது அது தேவன் பார்வையில் பிரீதியா இருக்கு. எல்லா பக்திமான்கள் அப்படித்தாங்க இருந்தாங்க, யோபு எடுத்துக்கலாம், மற்றவங்களை எடுத்துக்கலாம், சரி நம்ம தொடர்ந்து படிப்போம். முதலாவது பில்லர் என்ன, இட் பிளீசஸ் காட், கடவுளுக்கு பிரீதியா இருக்கும். இரண்டாவது பாப்போமே, இரண்டாவது 21வது வசனத்துல போட்டிருக்கு,
இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள்,
இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், என்ன ஆச்சரியம், எதற்காகங்க அழைக்கப்பட்டிருக்கிறோம், இதற்காக தெரியுமா, அநியாயமாய் பாடு அனுபவிப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அநியாயமாய் பாடு அனுபவிப்பதற்காக தேவன் மேல் பற்றுதலா இருக்கிற மனசாட்சியோடு அந்நியாயமாய் நமக்கு பாடு வரும்போது பொறுமையோடு முறுமுறுக்காமல் எதிர்த்து பேசாமல் கோபப்படாமல் பழிவாங்காமல் பாடு அனுபவிப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அதான் சொல்லப்படுது பாருங்களேன். இதற்காகவே உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், பேதுரு வந்து ரொம்ப பாடுபடுகிற கிறிஸ்தவர்களுக்கு எழுதிட்டு வரார், அவங்க ரொம்ப சந்தோஷமா இல்ல, பாடுபடுகிற கிறிஸ்தவர்களுக்கு அவங்களுக்கு என்ன, இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீர்கள், இங்கிலீஷ்ல என்ன வருது, ஃபார் திஸ் வெரி திங் யூ ஆர் கால்ட், இதற்காகத்தான நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்கன்ற மாதிரி, ஃபார் திஸ் வெரி திங் யூ ஆர் கால்ட், பாருங்களேன் கால்டுனா என்ன, வேதத்துல நிருபத்துல கால்டு அழைக்கப்பட்டவங்க வரும்போது எஃபெக்சுவல் கால்னு பாக்குறோம் இல்லைங்களா, திப்ப உறுதியான அழைப்பு, தேவன் தன்னுடைய இறையாண்மையில அவருடைய இரக்கத்துல என்ன பண்றாரு, அவர் வந்து ஒரு மனுஷனுக்கு மறு ஜென்மத்தை கொடுத்து அவனை விசுவாசிக்க வைத்து மறு மனம் திரும்ப வைத்து அவனுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார், மீட்பை கொடுக்கிறார், அதுதான் அழைப்பு, ரட்சிப்பின் அழைப்பு. இன்னொரு வார்த்தையில சொன்னா, நீங்க ரட்சிக்கப்பட்டது அநியாயமாய் பாடு அனுபவிப்பதற்கு, இந்த மாதிரி எங்க கேட்டிருக்கீங்க, இது முதலே தெரியாம போச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கலாம், நம்ம ரட்சிக்கப்பட்டது எதற்கு, அநியாயமாய் பாடு அனுபவிப்பதற்கு, ஏன், நரகத்துக்கு பாத்திரமான இருந்த நம்மளை தேவன் தன்னுடைய அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வந்து அழைத்தார்னு வருது இல்லைங்களா, ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்தவர், அழைத்ததனுடைய அவருடைய நோக்கம் ரொம்ப பொருந்தி போது நம்ம அநியாயமாய் பாடுபடும் போது, அநியாயமாய் பாடுபடும் போது, இப்படி ஒரு வாழ்க்கை வாழும் போது நாம் பாடுபடுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், நாம் பாடுபடுவதற்காக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அதை புரிஞ்சுக்கணும். எங்கேயாவது இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா, நாங்கள் ரட்சிக்கப்படுறது எதுக்காக, இயேசுகிட்ட வர்றதுக்கு எதுக்காக, பாடுபடுறதுக்கு. நம்ம ஊர்ல எடுத்துக்கிட்டோம்னா எதுக்கு இயேசுகிட்ட வரணும், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம் என் அருமையானவர்களே, ஆசீர்வாதம் கிடைக்கும், ஆசீர்வாதம் பாருங்களேன், ஆசிர்வாதம், ஆனந்தம், சந்தோஷம், அல்லேலூயா, சுகம், பணம். பெரிய ஆசீர்வாதம்னா பணம் தான் ரொம்ப முக்கியமாக படுத்துறது. பணம், சுகம், அதுக்கு பேரு ப்ராஸ்பரிட்டி காஸ்பல். தெரியுங்களா, நம்ம ஊர்ல இருக்கிற முக்கா காஸ்பல் ப்ராஸ்பரிட்டி காஸ்பல். அதை வச்சு இயேசு கிட்ட வர வைக்கிறது. உங்களுக்கு இயேசு கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு வியாதிகள் சுகமாயிரும், பணமா கொட்டும் அப்படின்னு. அது ரொம்ப தப்பானது, ரொம்ப கள்ளப்போதகம், ரொம்ப மோசமானது. பவுல் என்ன சொல்றாரு, நாங்க போதிச்ச காஸ்பலை விட்டு வேற ஏதாவது போதிச்சாங்கன்னா அவங்க சபிக்கப்பட்டவங்கன்றார், அநாத்தமான்றார். அந்த காஸ்பல் தான் ஊர்ல இருக்கு, ரொம்ப தப்பான காஸ்பல். உண்மையான காஸ்பல் என்ன சொல்லுது, இயேசு கிட்ட வந்தா உங்களுக்கு பாடு இருக்குப்பா. அத முதல்ல புரிஞ்சுக்கணும், இயேசு கிட்ட வந்தா உங்களுக்கு பாடு இருக்கு. அத வந்து அது ஆரம்பத்துல சொல்றது, அது ரொம்ப பாப்புலர் இல்ல இல்லீங்களா, நல்லாவா இருக்கும் அது சொன்னா. பாப்புலர் இல்ல, ஏன் பாப்புலர் இல்ல, பொய்யான காஸ்பல் என்ன பண்ண பார்த்தது தான் முக்கியமா புரிஞ்சுக்கணும். நான் பாஸ்டர் பாலா பேசிட்டு இருந்தோம், பொய்யான காஸ்பல் வந்து பழைய மனுஷனை தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தி உற்சாகப்படுத்தி அவனை தட்டி கொடுத்து வாழ வைக்குது. அதான் பொய்யான காஸ்பல், பொய்யான சபை, பொய்யான கிறிஸ்தவர்கள். உண்மையான காஸ்பல் வந்து பழைய மனுஷனை சிலுவையில் அரைஞ்சு புதிய மனுஷனை உருவாக்க பார்க்குது. புரியுதுங்களா, பழைய மனுஷனை தட்டியே கொடுக்காது. பழைய மனுஷனை எப்போ பாரு, உறுத்திக்கிட்டு இருக்கோம், நீ சரியில்லை, அடிப்படையில் ஏதோ ப்ராப்ளம், சோதித்து பாரு, உன்கிட்ட கிருபை இருக்கா, கிருபை வேலை செய்தா, சோதித்து அதெல்லாம் இருக்கவே இருக்காது. பாருங்களேன், பழைய மனுஷனை தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து தட்டி கொடுத்தே உற்சாகமா இல்லைங்க, ரொம்ப உற்சாகமா இல்லை அவர் பேசுறது. ஏன் உற்சாகமா இருக்காது, ஏசு உற்சாகமா பேசினாரு இல்ல, உற்சாகமாவே இருக்க. பழைய மனுஷனை சிலுவையிலாரு, கிருபை உனக்குள்ள வேலை செய்யும், அப்பதான் அதாங்க உண்மையான காஸ்பல் செய்யும். புரியுதுங்களா, ரொம்ப முக்கியங்க. அடிப்படையில ஏதோ அந்த நம்மளை தாழ்த்தும், கிருபையின் அவசியத்தை நமக்கு உணர்த்தும், அதான் உண்மையான காஸ்பல் செய்யறது. ஏன் இது பாப்புலர் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாருங்களேன், இயேசு கிட்ட வந்தா அவனுக்கு பாடுகள் இருக்கு. பாடுகளுக்காக இயேசு கிட்ட வானா யாராவது வருவாங்களா, புதிய மனுஷங்க வரமாட்டாங்கன்றதுக்காக இதை சொல்றது இல்ல. ஆனா என்ன நடக்குது, இதுல வர பெரிய ஆபத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு பாடுகள் இருக்குன்னு சொல்லாம போயிட்டோம்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். அப்படி சொல்லாம போறதுனாலதான் கிறிஸ்தவம் வந்து முக்காவாசி பொய் கிறிஸ்தவர்களை நிரப்பி வச்சிருக்கு. பொய் கிறிஸ்தவர்களை நிரப்பி ஃபால்ஸ் கன்வெர்ட்ஸ் ஆவறதே உண்மையான காஸ்பல் பிரசங்கம் பண்ணாததுனால பொய் கிறிஸ்தவர்களை நிரப்பி வச்சிருது. ரொம்ப டேஞ்சரஸ், கள்ளப்போதகம். ஏன் டேஞ்சரஸ்னா யோசிச்சு பாருங்க, சத்தியம் வந்து ரொம்ப அட்ராக்டிவா இல்லாம இருக்கலாம், ரொம்ப பிடிக்காம இருக்கலாம், அப்படியே எல்லாரும் அமே அல்லேலூயா சொல்லாத மாதிரி இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம் கேட்கறதுக்கு. தட் இஸ் ரியாலிட்டி. அது வந்து நம்மள பரிசுத்தத்துக்கு நடத்தும். அப்பீலிங்கா இருக்காதுதான், ரொம்ப பிடிக்காதுதான், எல்லாரும் ரொம்ப மெச்சுக்க மாட்டாங்க. ஆனா உண்மையான பொய் சுவிசேஷம் என்ன தெரியுமா, ரொம்ப பிடிக்கும், எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவாங்க, ஆச்சரியப்படுவாங்க, ஆனா ரொம்ப நம்மள கடைசியில பாவத்துக்கு தான் நடத்தும். எப்படி பாவத்துக்கு நடத்தோம்னா, நான் பார்த்திருக்கிறேன் இந்த மாதிரி ப்ராஸ்பரிட்டி காஸ்பிள்ல இருக்கிறவங்க, நம்ம ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய போதகருங்க இருக்கிற ப்ராஸ்பரிட்டி காஸ்பிள்ல இருக்கிறவங்க நிறைய பேரு இந்த மாதிரி ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு சொல்லி சொல்லியே அவங்களுக்கு உண்மையா பாடுகள் வரும்போது அவங்க எதிர்பாராத ஒரு மாதிரி வந்ததை மாதிரி பாத்துக்கிறாங்க, ரொம்ப ஏமாந்து போறாங்க, அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு கூட தெரியாம கெதிகலங்கி போயிடுறாங்க. கெதிகலங்கி போய் ஒரு சில நேரங்களில் என்ன ஆகுதுன்னா, ஐயோ பாடுகளை சமாளிக்க முடியும், ஐயோ போப்பான்னு வெறுத்து போய் தப்பான வழியில கூட போயிடுறாங்க. அவங்க வேலையில பாடுகள் வருது, என்ன செய்யறது, ஆசீர்வாதம் தானே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம், இதுனாப்பா பாடுகள் வருது, அநியாயமாய் பாடு அனுபவிக்கிறோமேன்றதுனால என்ன பண்றாங்க, ஐயோ போப்பான்னு பாவத்து வழியில போயிடறாங்க. கள்ளப்போதகம் எப்படி செய்யுது பாருங்களேன், உண்மையை சொல்லாம பொய் சொல்லி மனுஷர்களை பண்றதுனால அவங்கள பாடுகளை ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு நிலைமை கொண்டு போயிருது. அப்படி ஆயிருக்குங்களா, யோசிச்சு பாருங்களேன், பாடுகள் வந்தா என்ன செய்யறது, எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம ஐயோ போப்பா அப்படின்னு வேலையில அநியாயம் பண்ண ஆரம்பிக்கிறது, இது பண்ண ஆரம்பிக்கிறது, அதான் பெரிய பிரச்சனை, டேஞ்சரஸ் பாருங்களேன். அதை சமாளிக்க முடியாம நான் பார்த்துருக்கிறேன் சில பேர் பாவம், அவங்க என்ன பண்றாங்க, அந்த மாதிரி பாடுகள் வரும்போது குற்ற உணர்வு மனசாட்சி, ஒருவேளை எனக்கும் என் விசுவாசம் சரியில்லையோ, ஒருவேளை எனக்கும் கடவுளுக்கும் சரியான உறவு இல்லையோ, அதனால தான் இந்த பாடுகள் வருதா அப்படின்னு பல விதங்கள்ல குழம்பி போய் விசுவாசமே அடைஞ்சு போற அளவுக்கு ப்ராப்ளம் வந்துருது. ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கணும், கிறிஸ்தவர்களுக்கு பாடுகள் தவிர்க்க முடியாது. பாடுகள் தவிர்க்க முடியாது. பேதுருக்கு எங்க கிடைச்சிச்சு இந்த ஐடியா, நீங்கள் பாடுகளுக்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், இதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கீங்க, எங்க கிடைச்சிச்சு பேதுரு இப்படி ஆரம்பத்துல நினைச்சதில்லை, உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் காஸ்பல்ல இல்லைங்களா, ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நான் போய் சிலுவையில் அறைந்து மறிக்க வேண்டும்னா பேதுரு என்ன சொல்றாரு, வாங்க இப்படி கொஞ்சம் கூட்டு போய் ஆண்டவர் திட்டுறார். என்ன சொன்னார் ஆண்டவர், அப்பாலே போ சாத்தானே, நீ தேவனுக்குரிய காரியங்களை சிந்தியாமல் மனுஷருக்குரிய காரியங்களை சிந்திக்கிறாய், ப்ராஸ்பரிட்டி காஸ்பிளை சிந்திக்கிறாய். சாத்தானுடையது ப்ராஸ்பரிட்டி காஸ்பிள் பாருங்களேன், மனுஷருக்குரிய காரியங்களே சொல்றது சாத்தானுக்குரியது. அப்பாலே போ சாத்தானே, அந்த போ கள்ள போதங்களை பார்த்து அப்படிதான் சொல்லணும், அப்பாலே தேவனு குறித்த காரியங்களை சிந்திக்காமல் மனுஷருக்குரிய காரியங்களை சிந்திக்கிறாய். அப்புறம் இயேசு என்ன சொன்னாரு, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், பேதுருக்கு தான் சொன்னார், என்ன அவனுக்கு சுகமும் ஆசீர்வாதமும் கொட்டோனாரா, இல்ல தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு வர வேண்டும். சிலுவைனா என்ன, உலகத்தினால் நிராகரிக்கப்பட்டு அநியாயமா நிராகரிக்கப்பட்டு பாடுகள் வரும், அது சுமக்கணும். அதாங்க இயேசுவே சொல்லியிருக்காரு பாருங்களேன், பாடுகள் வரும் அநியாயமா. பல இடங்கள்ல இயேசு சொல்லியிருக்கிறாரு, நீ உன் தகப்பனையும் தாயையும் மனைவியும் சகோதரியும் எல்லா பிள்ளைகளையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனே ஆக முடியாது. நான் சமாதானத்தை கொண்டு வரவில்லை, பட்டயத்தை கொண்டு வந்திருக்கிறேன். தகப்பனுக்கு விரோதமாய் பிள்ளையும் அம்மாவுக்கு விரோதமா பிள்ளையும் எலும்பி விட பகையை கொண்டு வந்திருக்கிறேன் இல்லைங்களா. இயேசு ஒருபோதும் என்கிட்ட வந்தா நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொன்னதில்லை, அவர் கிளியரா சொல்லியிருக்காரு என்கிட்ட வந்தா பாடுகள் கிடைக்கும் சொல்லியிருக்கிறார். அதுல எந்த இதுவும் இல்லை, ரிப்பீட்டடா சொல்லியிருக்கிறார், உலகத்தில் உங்களை பல பேர் துன்பப்படுத்தி அவமானப்படுத்தி பல குற்றங்கள் சொன்னார், மிகுந்த சந்தோஷப்படுங்கள், ஏன் பரலோகத்தில் உங்களுடைய பொக்கிஷம் மிகுதியா இருக்கும். தெளிவா சொல்லியிருக்கிறார், பாடுகள் கிறிஸ்தவனுக்கு தவிர்க்க முடியாத காரியம், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் அப்போஸ்தலர்களும் போதிச்சிருக்கிறாங்க இல்லைங்களா, நம்ம ஒன்றும் புதுசா சொல்ல, இயேசு மாத்திரம் அப்போஸ்தலர் போதிச்சிருக்காங்க. ஒரு சில வசனங்கள் படிக்கல, அப்போஸ்தலர் 5:41 அவங்களுக்கு வந்துச்சு பாடுகள், அவங்க எப்படி பார்த்தாங்க, இது என்னப்பா இப்படி ஆயிடுச்சேன்னு பார்த்தாங்களா. அப்போஸ்தலர் 5:41
அவருடைய நாமத்திற்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்துக்களாக எண்ணப்பட்டபடியினால்
சந்தோஷப்பட்டு போனாங்களா, வாரடி வாங்கிட்டு. 9:16 படிங்க, இல்ல சாரி 14:22 அப்போஸ்தல நடவடிக்கை.
சீஷருடைய மனதை திடப்படுத்தி,
எப்படி திடப்படுத்தினாங்க,
விசுவாசத்தினாலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள்.
நம்ம பரலோகத்துக்கு எப்படி போனோம், பஞ்சு மெத்தில படுத்துக்கிட்டு இல்ல, பல கஷ்டங்கள் உபத்திரவங்களை அனுபவிச்சு தான் பரலோகத்துக்கு போகணும். அநேக உபத்திரவங்கள் மூலமா தான் பரலோகத்துக்கு போக முடியும். இன்னும் படிக்கலாம், பிலிப்பியர் 1:29 பல வசனங்கள் நான் எடுத்திருக்கேன், நான் இது ஒன்னு படிப்போம். பிலிப்பியர் 1:29
ஏனெனில் கிறிஸ்துவனத்தில் விசுவாசமா இருக்கிறதுக்கு மாத்திரம் அல்ல,
கிறிஸ்துவிக்கிறதுக்கு மாத்திரம் அல்ல,
அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது.
உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, யோசிச்சு பாருங்களேன், கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரம் இல்ல, அவர் நிமித்தம் பாடுபடுவதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அருளப்பட்டிருக்குன்னா என்ன தெரியுமா, அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. பாருங்களேன், நாம் எல்லோரும் அநியாயமாய் பாடுபடுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது ஒரு மிஸ்டேக் இல்ல, இது ஒரு என்னடா இப்படி நடக்குது என்று சொல்றதுக்கு இல்ல, இது கடவுளுடைய திட்டத்துல, கடவுளுடைய திட்டத்துல நம்ம இருக்கிறோமான்றது யோசிக்கிறதுக்கு இல்ல. பாடு நமக்கு வந்துச்சுன்னா அது கடவுளுடைய திட்டத்துல, கடவுள் நம்ம அதை அறிஞ்சவர் மாத்திரம் இல்ல, அதை நியமிச்சவர் அவர், அதை திட்டம் பண்ணவர், அதை நியமிச்சவர், அதற்காகவே நம்மள அழைத்தவர், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பாருங்களா, அவர் கண்ட்ரோல்ல இருக்கிறார். இது நம்ம நமக்கும் கடவுளுக்கும் இருக்கிற உறவுல ஏதோ கெட்டு போனதுனால வரல, பாடுகள் அதை நம்ம மனசுல கிளியரா புரிஞ்சுக்கணும். பாடுகள் நம்ம வாழ்க்கையில துயரங்கள் கஷ்டங்கள் வந்துச்சுன்னா அது வந்து கடவுளுடைய திட்டம். எபிரேயர் 12 எப்படியோ போட்டிருக்குன்னா, பாடுகள் வர்றது ஒரு பெரிய அடையாளம், நீ கடவுளுடைய பிள்ளை. ஏன்னா மற்றவங்களை அவர் கவனிக்கிறது இல்லை, மற்றவங்களை அவர் சிரிச்சுக்கிறது இல்லை, அவருடைய பிள்ளைங்களுக்கு ஒண்டி தான் பாடுகள் கொடுக்குறாருன்னு போட்டிருக்கு பாருங்களேன். ஆகவே பாருங்களேன், இது பாடுகளை நம்ம புரிஞ்சுக்கணும். பாடுகள் கிறிஸ்தவனுக்கு இன்றியமையாது, பாடுகள் நம்ம வாழ்க்கையில் வரும். அதனால நம்ம கடவுளுடைய திட்டத்தில் இல்லைன்னு இல்லை, நம்ம விசுவாசத்தில் குறை இருக்குன்னு இல்லை, நமக்கு பாடுகள் வரும். பாருங்களேன், அதுக்கு முன்மாதிரியை சொல்றாரு. பாருங்களேன் அந்த வசனத்தை தொடர்ந்து படிப்போம். இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிசவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்காக மாதிரியை பின்வைத்து போனார். யோசிச்சு பாருங்களேன், நம்ம தாவீதை பார்த்தோம், யோசேப்பை பார்த்தோம், பேதுரு அவங்களுடைய உதாரணம் எல்லாம் கொடுக்காம யாருடைய உதாரணம் கொடுக்கிறாரு? கிறிஸ்து. இந்த உலகத்துல ரொம்ப பாடு அனுபவிச்சார், அவரு தான் அவர் பாடுபட்டார். இதுல எதற்காக பாடுபட்டார் என்றாரு? ரெண்டு காரணத்துக்காக பாடுபட்டார். எதற்காக? உங்களுக்காக. போட்டிருக்குங்களா? உங்களுக்காக பாடுபட்டு. என்ன உங்களுக்காக, எதுக்காக பாடுபட்டார்? நம்முடைய பாவ நிவாரண பலியாக, கோப நிவாரண பலியாக நம்ம பாவங்களை சுமந்து நமக்காக சிலுவையில் பாடுபட்டார். அதான் பிரதானமான காரணம். அது எல்லா கள்ளப்போதகர்களும் சொல்லுவாங்க இல்லைங்களா, யாராவது சொல்லாம விடுறாங்களா? இல்ல, எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா ரெண்டாவது தான் சொல்றது இல்ல. என்னது? வெறும் நமக்காக பாடுபட்டது மாத்திரம் இல்ல, என்ன போட்டிருக்கு?
நீங்கள்
தம்முடைய
அடிச்சுவடுகளை
தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு ஒரு மாதிரியை வைத்து போனார். அதை யாராவது சொல்றாங்களா? இல்ல. நமக்காக அவர் பாடுபட்டது, நமக்காக மரித்து பாவத்தை சுமக்கிறதுக்கு மாத்திரம் இல்ல, அவருடைய பாதையில நம்ம போகணும் என்பதற்கு ரெண்டாவது காரணம் இருக்கு. அது ரெண்டாவது காரணத்துக்காகவும் அவர் பாடுபட்டிருக்கிறார். ஆகவே ஏன் ரெண்டு காரணம் நம்ம பார்க்கிறோம் பாடுபடணும். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு மாதிரி அப்படின்னும் போது என்ன மாதிரி? மாதிரி ஒரு மாதிரின்னு வார்த்தை போட்டிருக்கு. என்ன மாதிரி? மாதிரினா ஒரு உதாரணத்தை நம்ம பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறோம், ஏபிசிடி சொல்லி கொடுக்குறோம்னா ஒரு ஸ்லேட்ல எழுதுறோம் இல்லைங்களா, ஏ பி இல்ல ஆன்னு எழுதுறோம். எழுதிட்டு அந்த பிள்ளைக்கு என்ன பண்றோம்? அது மேலேயே எழுத வைக்கிறோம், கையை பிடிச்சி எழுத வைக்கிறோம் இல்லைங்களா, கையை பிடிச்சி அது மேலே எழுத வைக்கிறோம். அந்த மாதிரி வார்த்தை பயன்பட்டிருக்கு. மாதிரி என்னும் போது அவர் உங்களுக்கு அப்படி ஒரு மாதிரியை காமிச்சிட்டு போனால் அது மாதிரியே நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அடி சுவடுகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் நடந்து போற ஃபுட் பிரிண்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா. அவர் பீச்சில் ஒரு வாட்டி பீச்சில் நடந்து போகும்போது என் காலை வச்சு என் பிள்ளை நடந்து வர மாதிரி அவங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அந்த பேதுருவும் யோவானியும் அந்த பீச் கிட்ட அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டை வாங்கி கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வாங்கன்னு அவர் நடந்து போறார். அடி சவடுகள் போயிட்டே இருக்கு, அதை பின்பற்றி இவங்க போகணும். அந்த மாதிரி வச்சுட்டு போயிருக்கிறாருன்னு அர்த்தம். பாருங்களேன், அதை வந்து எங்க கிறிஸ்துவடைய அடிசவடுகள் எங்க இருக்கு? நாலு காஸ்பல்ல நமக்கு எழுதி கொடுத்துருக்கு இல்லைங்களா. அழிய முடியாதபடிக்கு அதை படிச்சு அவர் எப்படி நடந்துகிட்டார், உபத்திரவங்களுக்கு முன்னாடி எப்படி நடந்துகிட்டார், அநியாயமா பாடுபடும் போது அவருடைய பிஹேவியர் எப்படி இருந்துச்சு, அதை பார்த்து நம்ம நடந்துக்கணும். பேதுரு அங்க இருந்தா எடுக்கிறாரு தெரியுங்களா. இப்போ எடுத்து சில காரியங்கள் சொல்ல போறார். கிறிஸ்து எங்கெங்க நடந்துகிட்டாரு நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். அதுக்கு இஷ்டத்துக்கு அவர் எடுக்கல. இந்த அடிமைகள் தங்களுடைய வேலையில எந்த மாதிரி கஷ்டங்களை அனுபவிப்பாங்களோ அந்த மாதிரி கஷ்டங்களை கிறிஸ்து அநியாயமா அனுபவிக்கும் போது அவர் எப்படி ரியாக்ட் பண்ணாரு, அந்த உதாரணங்களை எடுத்து அவர் காட்டுறார். அதுதான் படிக்க போறோம் அடுத்த வாரம் பார்க்கும்போது. பாருங்களேன், ஆகவே நாம் அநியாயமாய் பாடுபட்டு கிறிஸ்து மாதிரி இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த மாதிரி பாடுபடும் போது கோவப்படாமல், கசப்படையாமல், சந்தேகப்படாமல், கேள்வி கேட்காமல், சந்தோஷத்தோடு அநியாயமாய் பாடுபட அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் இந்த வசனம் சொல்லுது. ரெண்டு பில்லர் போட்டாச்சு. அநியாயமாய் நீங்கள் பாட அனுபவிப்பது தேவனுக்கு பிரியமா இருக்கும். ரெண்டாவது என்னது? ரெண்டாவது, இதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு ஒரு நெகட்டிவா நான் முடிக்காம உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஏன் பாடு? ஏன் பாடு? நம்ம ரட்சிக்கப்பட்டது மகிமைக்காக ரட்சிக்கப்பட்டோம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இதே நான் பாடுக்காக ரட்சிக்கப்பட்டோன்றீங்க. ஆக்சுவலா நம்ம மகிமைக்காகத்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இதை கரெக்டா புரிஞ்சுக்கங்க. பாடின் பாதையாகத்தான் நம்ம மகிமையை போய் சென்று அடைய முடியும். மகிமைக்கு போற பாதை எது? பாடுதாங்க. நம்ம இந்த உலகத்துல படுற பாடின் மூலமா தான் நம்ம மகிமைக்கு போக முடியும். அதற்காகத்தான் பாடு. கடவுள் நம்மளை டார்ச்சர் பண்ணி வேதனைப்படுத்தி அவர் சந்தோஷப்படணும்ன்ற ஆசை இல்லை. பாவத்தில் வீழ்ச்சி அடைந்த, பாவத்தில் சீரழிந்த நம்ம பரிபூர்ணப்படுவது பாடுகளின் மூலமா தான். அவர் ராஜ்யத்துல பரிபூர்ண அடைகிறது பாடுகள் மூலமா தான். அதனாலதான் பிதா நமக்கு பாடுகளை அனுப்புறாரு. அப்படித்தான் நம்ம சரி செய்ய முடியும். அதனாலதான் பாடுகள் பைபிள்ல பாருங்களேன், பல வசனங்கள் போட்டிருக்கு பாடுகள் கொடுக்கிற நன்மைகள். ஒரு சில வேகமா பார்ப்போம். ஒன்று பேதுரு 5:10 என்ன போட்டிருக்கு பாருங்களேன்,
கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக.
பாருங்களேன், கொஞ்ச காலம் பாடெடுப்பு வைக்கிற உங்களை என்ன பண்ணும் அந்த பாடுகள்? சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்தும் பாடுகள். இதெல்லாம் எது செய்யும்? பாவி மனுஷர்களுக்கு பாடுகள் தான் செய்யும். எபிரேயர்ல பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும், இயேசுவை பரிபூர்ண கீழ்ப்படிதல்ல பரிபூர்ணப்படுத்துனதே பாடுகள்னு போட்டிருக்கு. நமக்கு அது புரியவே மாட்டேது. இயேசுக்கே பரிபூர்ணம் கொடுத்தது பாடுகள்னு போட்டிருக்கு. நம்ம என்னங்க இயேசுக்கு முன்னாடி எவ்வளோ குறைவுள்ளவங்க, எவ்வளோ பாடுகள். கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்க சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்த வேண்டும். அதுதான் ஆவிக்குரிய முன்னேற்றத்துக்கு, வளர்ச்சிக்கு பாடுகள் தான் வழி. பாடுகள் தான் வழி. பல நன்மைகள் இருக்கு. பாடுகள் வந்து நம்ம விசுவாச பாதையில வளர்ச்சியை கொடுக்குது. பாடுகள் ஒரு கழுகு வந்து தன் குஞ்சுக்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி கீழே போட்டுருது இல்லைங்களா, பார்த்துருக்குறோம். கீழே போட்டு அது கீழே போய் உழுவுற டைம்ல வந்து காப்பாத்துது, ஏன் பறக்க கற்றுக் கொடுக்குது. அந்த மாதிரி பாடுகள் நமக்கு செய்யுது. ரெண்டு குழந்தையர் படிக்காத வேண்டியதில்லை. ரெண்டு குழந்தையர் 1-3 என்ன போட்டிருக்கு, பாடுகள் வந்து நம்ம ஊழியத்தில் நம்மளை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக மாற்றுது. எவ்வளோ அளவுக்கு பாடுகள் அனுபவிக்கிறோமோ இயேசுக்கு ஊழியம் செய்கிறதுக்கு ரொம்ப ட்ரைனிங் அது கொடுக்குதுன்னு போட்டிருக்கு. பவுல் சொல்கிறாரு யாக்கோபு 1:2 என்ன போட்டிருக்கு, யாக்கோபு 1:2 சரி, ரோமர் 5:3 என்ன போட்டிருக்குன்னா, பாடுகள் நம்மளை ஒன்றிலும் பொறுமையானது பூரண கிரியை செய்ய நம்ம ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இல்லாதபடிக்கு நம்மளை பரிபூர்ணப்படுத்துது பாடுகள். ட்ரிபுலேஷன் கிரியேட்ஸ் கேரக்டர்னு போட்டிருக்கு ரோமர்ல. ஒரு எக்ஸலண்ட் லைஃப் எப்படி வர முடியும்? பாடுகள் அனுபவிச்சா தான் வர முடியும். இதான் போட்டிருக்கு, எக்ஸலண்ட் ப்ரூவன் கேரக்டர் பாடுகள் தான் கொண்டு வரும்னு போட்டிருக்கு. 2 Corinthians 12:17 என்ன போட்டிருக்கு, பாடுகள் வந்து நம்ம பெருமையை குறைக்கும்னு போட்டிருக்கு. நான் எனக்கு பெரிய வெளிப்பாடு கிடைச்சதுனால நான் பெருமை பாராட்டாமல் எனக்கு முள்ளு குத்துது, அது ஏன் என்னை தாழ்மைப்படுத்துது. நான் பெருமை வந்துடாதபடிக்கு பெருமை நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பெருமையை குறைக்கிறது பாடுகளுங்க. என்ன பெருமை பிடிச்சி போவோம். பிலிப்பியர் 1:12 என்ன சொல்றாரு பவுலு, பாடுகள் தான் என்னுடைய பாடுகள் சுவிசேஷத்தை பரப்புதுன்றார். யோசிச்சு பாருங்க, அதுதான் அங்க காரணம். இங்க நம்ம அநியாயமாய் பாட அனுபவிக்கும் போது நம்ம வேலை ஸ்தலத்துல அது காஸ்பல் பரவுவதற்கு ஒரு பெரிய வழியை திறந்து வைக்குது. அதுதான் பாயிண்டே. இங்க காஸ்பல் பரவுறது வந்து நான் ஒரு காஸ்பல பரவுறது ஒரு சுவிசேஷ ஆண்டவருக்காக நிக்க, நான் பெரிய பணக்காரனா இருந்துகிட்டு பெரிய அந்த பந்தா பண்ணிக்கிட்டு அந்தஸ்தா இருந்துகிட்டு பெரிய படிச்சவனா ஷோ காமிச்சுக்கிட்டு இருந்தா இல்ல. அநியாயமாய் பாட அனுபவிக்கும் போதும் அதை பொறுமையோடு சந்தோஷத்தோடு அனுபவிக்கிறோம் பாருங்க, அதாங்க பவர்ஃபுல் மெசேஜ் உலகத்துக்கு, காஸ்பலுக்கு. இப்படி எல்லாருனாலையும் இருக்க முடியாது, அது விசேஷ கிருபை வேணும். அதுதான் பெரிய காஸ்பல் மெசேஜ் பாருங்களேன். ரொம்ப முக்கியமாக பாடுகள் இயேசு மாதிரி நம்மள செய்துன்னு போட்டிருக்கு. இன்னும் ஒரே ஒரு காரியம், 1 Peter 1:6 படிங்களா, இதான் ரொம்ப முக்கியமாக கவனிங்க. ரொம்ப எனக்கு உற்சாகம் கொடுத்த ஒரு காரியம், பாடுகள் நமக்கு என்ன செய்யுது.
இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும்.
பாருங்களேன், இதுவரைக்கும் இந்த சத்தியத்தை நான் பார்த்தது இல்லைங்க. இதை பார்த்தா ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. எவ்வளவு படிச்சிருக்கோம், பாடுகள் வந்து நமக்கு இந்த வாழ்க்கையில பொறுமையை கொடுக்கும், பரிபூர்ணத்தை கொடுக்கும், கனி உள்ளவர்களா நம்மளை மாத்தோம், முதிர்ந்த கிறிஸ்தவர்களா மாத்தோம், இயேசு மாதிரி இந்த உலகத்துல மாத்தோம்லாம் பார்த்திருக்கிறோம். இந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா, பாடுகள் வந்து நம்மள நித்திய லோகத்துல இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு பாடுகளை நம்ம அனுபவிக்கிறோமோ அந்த அளவுக்கு உயர்ந்த கெப்பாசிட்டி, மகிமையின் கெப்பாசிட்டி பரலோகத்துல நமக்கு கொடுக்க போதும். புரியுதுங்களா, அவங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் நம்ம பாடுகளை அனுபவிக்கிறோமோ அந்த அளவுக்கு மகிமையில மகிமையை நித்தியத்தில் மகிமையை அனுபவிக்கவும் கடவுளை துதிக்கவும் மகிமைப்படுத்தவும் நமக்கு கெப்பாசிட்டி அங்க கிடைக்க போது. பெரிய சத்தியம் இது, யோசிச்சு பாருங்களேன். நம்ம இங்க அனுபவிக்கிற பாடுகள் நமக்கு நித்தியத்தில் பெரிய திறமை, வல்லமை, மகிமையை அனுபவிக்கிறதுக்கு கொடுக்க போது. பரலோகத்துல வந்து டிகிரிஸ் இருக்கும், எல்லாரும் ஒரே நிலைமையில இருக்க மாட்டாங்க, தெரியும் இல்லைங்களா, எல்லாம் ஒரே நிலைமையில இருக்க மாட்டாங்க, வேற வேற நிலைமை இருக்கும், வெகுமதிகள் வேற இருக்கும், ரிவார்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்க மாட்டாங்க, வித்தியாசமான ரிவார்ட்ஸ் இருக்கும். ஆனா நித்திய உலகத்தில் யாருக்குங்க பெரிய மகிமை, யாருங்க உயர்ந்த நிலைமையில இருக்க போறாங்க, இன்னைக்கு படிச்ச வசனத்திலயும் பார்க்கல, இயேசு சொன்னார் பரலோக ராஜ்யத்தில் யார் பெருசா இருப்பாங்க அப்படின்னு. இல்லைங்க, யார் உயர்ந்த நிலைமையில இருக்க போறாங்க, யாருக்கு ரொம்ப வெகுமதி கிடைக்க போகுது, உங்களுக்கு ஒண்ணு சொல்லவா? இந்த கள்ள போதவர்கள் அடிச்சு வரட்டணும். இந்த உலகத்தில் யார் ரொம்ப பாடு அனுபவிக்கிறாங்களோ அவங்க தான் பரலோகத்தில் பெரிய வல்லமை அனுபவிக்க போறாங்க. யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்றேன், சில பேர் ரொம்ப வேதனைப்படுறீங்க, உடல் சுகத்துல வேதனைப்படுறீங்க. ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்க, ஆண்டவர் அநியாயமா அவங்கள பாடு அனுபவிக்க வைக்கல. இந்த உலகத்துல அந்த பாடு எவ்வளவு உற்சாகமா இருக்கணும், அதை யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல நான் அனுபவிக்கிற பாடு எந்த அளவுக்கு, இந்த உலகம் மோசம், இந்த உலகத்தை வெறுத்து பாடு அனுபவிக்கிறோம், அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்தில் மகிமை மகிமையை அனுபவிக்க கூடிய வல்லமும் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றார். தற்காலிகமா நம்ம இங்க அனுபவிக்கிற பாடுகள் நித்திய மகிமையை நமக்கு ஏற்படுத்த போகுது. 2 கொரிந்தியர் 4:17 அப்படிங்களா, 18-17 படிங்க. 2 கொரிந்தியர் 4:17.
மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது.
என்ன சொல்றாரு, காணப்படுகிறவர்கள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு, இந்த உலகத்துக்காக வாழாத நமக்கு என்ன சொல்றாரு, இந்த கொஞ்ச காலம், இன்னும் கொஞ்ச காலம் தான் கஷ்டம், இந்த கொஞ்ச காலம் தான் வலி, இந்த கொஞ்ச காலம் தான் வேதனை. இந்த வேதனை எவ்வளோ அதிகமா நமக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு பல மடங்கு அதிகமா என்ன ஏற்பட போகுது, லேசான உபத்திரவம் என்ன ஏற்பட போகுது, நித்திய கன மகிமை, இட்டர்னல் வெயிட் ஆஃப் குளோரி நமக்கு ஏற்படுத்த போது. பாடுகளை வித்தியாசமா பார்க்கணும்னு உங்களுக்கு தோணல பாருங்களேன். நமக்கு இந்த உலகத்தில் நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்களோ இயேசுவோட ஞாபகத்துல நின்று அந்த அளவுக்கு அதிகமான இட்டர்னல் கெப்பாசிட்டி உங்களுக்கு கிடைக்க போது மகிமை. இன்னும் கிளியரா ஒரு பகுதி இது சொல்லி தருது. இயேசு கிட்ட ஒரு அம்மா வந்துச்சு, சலோமே, யோவானுடைய ஜேம்ஸுடைய அம்மா. அந்த அம்மா வந்து என்ன கேக்குது, ஆண்டவரே உடைய ராஜ்யத்தில் நீ வரும்போது உன் ரைட் சைட்ல என் பையன், இன்னொரு பையன், உன் லெஃப்ட் சைட்ல இன்னொரு பையன் இருக்கணும்னு. அந்த அம்மாவுக்கு தெரியுது பரலோகத்துல உயர்வு தாழ்வு இருக்கும், பெரிய மகிமையெல்லாம் இருக்கும், லெவல்ஸ் எல்லாம் இருக்கும். இயேசு என்ன சொல்றாரு, அந்த அம்மாவை பார்த்து முறைச்சு பாக்குறாரு. பார்த்துட்டு நீ என்ன கேட்கறன்னு உனக்கு தெரியல, என்ன கேட்கறன்னு உனக்கு தெரியல, ஏன்னா என்ன சொல்றாரு, நான் குடிக்கிற பாத்திரத்தை அவங்க குடிக்க முடியுமான்றார். என்ன பாத்திரம், அவர் படுற பாடு இல்லைங்களா, பிதாவே கூடுமானால் இந்த பாத்திரம் என்ன, அதுல என்ன சொல்ல பாக்குறாரு, அதுல அர்த்தம் என்ன, எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் பாடு அனுபவிக்கிறாங்களோ, வேதனை என் நிமித்தம் அனுபவிக்கிறாங்களோ, அந்த அளவுக்கு தான் என்னுடைய ராஜ்யத்துல பொசிஷன் என் பக்கத்துல கிடைக்கும்ன்றார். புரியுதுங்களா, அதான பாயிண்ட், புரியுதுங்களா. அதனால பாடுகளை நம்ம ராங்கா பார்க்க கூடாது, என்ன ஆழமான சத்தியம். உங்களுக்கு எல்லாம் அதாங்க பெரிய ஆறுதல். ரொம்ப சில பேர் உடம்பு சுகவை கஷ்டப்படுறீங்க இயேசு நாமத்துல, அது சந்தோஷமா முறுமுறுக்காம பொறுமையோடு இயேசு நாமத்துல நான் அனுபவிக்கிறேன், அனுபவிங்க. நித்திய கனமகிமை, லேசான உபத்திரம் உங்களுக்கு நித்திய கனமகிமையை ஏற்படுத்த போகுது. சந்தோஷம் இல்ல அது, யோசிச்சு பாருங்களேன். அதனால தாங்க பவுல் எடுத்துக்காங்களேன், பவுல் மனுஷன் பரிசேயனுக்கு பரிசேயன் என்ன பண்ணாரு, தேவ ராஜ்யத்துக்காக அவர் எழுதுறாரு பாருங்களேன், 1 குறைய 40 தடவை 5 தடவை அடிபட்டேன் யூதர்களால் அப்படின்றாரு. 3 தடவை ராட்ஸ்ல அடிச்சாங்க, 1 தடவை கல்லறி உண்டேன், 1 தடவை கப்பல் சேதம் அடைந்தேன், பல பிரயாணத்துல ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கல்லர்களால் வந்த மோசங்களிலும், சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நியர்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் வந்த மோசங்களிலும், வனாந்திரத்தில் வந்த மோசங்களிலும், சமுத்திரத்தில் வந்த மோசங்களிலும், பசியிலும், வருத்தத்திலும், காவலிலும், கண்ணீரிலும், உபத்திரவங்களிலும், குளிரிலும் இருந்தேன்றார். ஏன் அவ்வளோ கஷ்டப்படணும் அவங்க, ஏன்னா இந்த உலகத்தில் எவ்வளோ பாடு அனுபவிக்கிறோமோ இயேசுவின் நாமத்தில் அந்த அளவுக்கு உயர்ந்த கெப்பாசிட்டி நமக்கு கிடைக்க போகுது. இதை எழுதின பேதுரு என்ன பண்ணாரு, உன்னை சிலுவையில் அறைய போறோம்ப்பா, அப்பா போதும், என்னன்னா பண்ணி தொலைங்க, நான் பரலோகத்துக்கு போனா போதும், திருப்பி அடிங்க என்ன, ரிவர்ஸா அடிங்க என்ன, ரொம்ப வலிக்கும் அது, எவ்வளோ ரொம்ப வலிக்குதோ அந்த அளவுக்கு குளோரி எனக்கு கிடைக்க போகுது, திருப்பி அடிங்க என்ன. அதனால தான் அங்கே யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ முட்டாள்தனமான போதகம், கஷ்டமே இல்லை பாடே இல்லைன்ற போதகம். யோசிச்சு பாருங்க, நம்ம சில நேரம் நினைக்கிறோம் நமக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, அரேப் நாட்டில் அங்க நாட்டிலலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு கிறிஸ்தவங்கெல்லாம் சாவுறாங்க. நான் சொல்கிறேன், நம்மலாம் கடைசியில் நிற்க போகிறோம், பரலோக ராஜ்யத்தில் அவங்க உயர்ந்த ஸ்தானத்தில் நிற்க போகிறாங்க. எவ்வளோ பாடுகள் இந்த உலகத்தில் நம்ம அனுபவிக்கிறோமோ அவ்வளோ நித்திய கனமாக்கி இந்த உலகம்லாம் போயிட போகுது. ஆனா இந்த உலகத்துல கிடைக்கிற பாடுகள் நித்திய கனமகிமையை நமக்கு ஏற்படுத்த போகுது. எவ்வளவு அதிசயமான சத்தியம், கிரேட் கெப்பாசிட்டி. அதனாலதான் மார்க்ல ஆண்டவர் சொல்றாரு, உன் பின்னாடி வந்திருக்கிறோம், எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருவோம், எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது பேதுரு கேட்கிறாரு. அவருன்னு சொல்றாரு, என் நிமித்தம் வீடுகளையோ சொந்தங்களையோ அதையோ விட்டவன் நூறத்தனையா கெப்பாசிட்டி அவனுக்கு கிடைக்கும்ன்றார் இயேசு. ஆகவே இதோடு நம்ம முடிப்போம். ஆழமான சத்தியம் நம்ம படிச்சிருக்கிறோம், பாடுகளை நாம் வித்தியாசமாக பார்க்கக்கூடாது. இதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம், இதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம வித்தியாசமாக பார்க்கக்கூடாது. ஆகவே இவ்வளோ பெரிய ஸ்லாக்கியங்களை அனுபவித்த நம்ம, இவ்வளோ பெரிய ஸ்லாக்கியங்களை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், இதெல்லாம் நமக்கு பெரிய ஆனந்தமாக சந்தோஷமாக நம்ம ஏற்றுக்குவோம். ஆனால் அந்த மகிமைக்கு போகிற பாதை இதுதான்னு காட்டும்போது நம்ம கோபமடைகிறதா, ஐயோ அதெல்லாம் முடியாது, இயேசு எனக்காக மரிச்சாரு அதெல்லாம் நான் ஒத்துக்குவேன், ஆனா அவருடைய அடிசவடுகள்ல நடக்கிறதெல்லாம் எனக்கும் அதுக்கும் செட் ஆகாது அப்படின்னு சொல்றது நம்ம. நோ நோ, இயேசு எனக்காக மரித்தாருன்னா அவருடைய அடிசவடுகள்ல நடக்கணும். அதுதான் மகிமையின் பாதை, அதுதான் மகிமைக்கு. ஏன்னா ரொம்ப பாடுபட்டவர் இயேசு, அதான் மிக உயர்ந்த ஸ்தலத்துக்கு உயர்த்தப்பட்டிருக்காரு. அவருடைய ராஜ்யத்துக்கு போற மகிமை அதுல தான் பொறுத்து இருக்கு. ஆகவே ஒரு உண்மையான கிறிஸ்தவனால தான் கிறிஸ்து மாதிரி இருக்க முடியும், கிறிஸ்து மாதிரி இருக்க ஆசைப்படுவான். பயன்பாடுக்கு ஒரே காரியம் சொல்லி முடிக்கிறேன், உண்மையான கிறிஸ்தவன் தான் கிறிஸ்து மாதிரி இருக்க அவன் ஆசைப்படுவான். இது கஷ்டமா இருந்தாலும் இது இதா இருந்தாலும் ஒரு உண்மையான கிறிஸ்தவன் இதை சாதாரணமா எடுத்துக்க மாட்டான் இல்லைங்களா. இயேசு எனக்காக மறித்திருக்காருன்னா அவருடைய பாடுகள்ல நானும் பங்காளிகள் ஆகணும். இயேசு மேல இருக்கிற அன்புல வேற எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை. யோசிச்சு பாருங்களேன், அநியாயமாய் பாடு அனுபவிக்கிற கோபம் இல்லாம, வெறுப்பு இல்லாம, கசப்பு இல்லாம ஆண்டவர் பராமரிப்புல எனக்கு அமைச்சிருந்தா, யோசேப்பு என்ன மாதிரி, தாவீது என்ன மாதிரி, கர்த்தாவே உன் சித்தம் நடக்கட்டும், பொறுமையோடு அநியாயமாய் பாடு அனுபவிக்கிற தேவனுக்கு பிரீதியா இருக்கு, இதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், இதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கோம். இன்னொன்னு, ஒரு கிறிஸ்தவ உண்மையான கிறிஸ்தவனால தாங்க இப்படி இருக்க முடியும், இப்படி இருக்க முடியும், மற்றவனால இருக்கவே முடியாது. யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு நியாயமா நீங்க பாடு அனுபவிக்கிறதே உங்களால தாங்க வருது இல்லை, சில நேரத்துல புலம்புறீங்க இல்லைங்களா, நியாயமா பாடு வருது, நீ முட்டாள்தனம் செய்து அதனால வருதே தாங்க முடியலனா, அந்நியாயமா வர பாடை எப்படிங்க தாங்க முடியும், அதுக்கு பெரிய கிருபை வேணாங்க. அநியாயமாய் வருகிற பாடு யோசிச்சு பாருங்களேன், நமக்கு வந்தா அநியாயமா நம்மள ஒரு பேச்சு பேசிடுறாங்க, நம்ம நல்லது செஞ்சிருக்கோம், பொங்கி எப்படி வருது பாருங்க இல்லைங்களா, என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, வச்சுக்கிறான் உன்ன, என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ கவனிக்கிறான் உன்ன, என்ன இப்படி பண்ணிட்டு யாருமே உருப்பட்டது இல்லை, என்ன ரெண்டுல ஒண்ணு உன்ன பாத்துறேன், என்ன ஆத்திரம் கோவம் வருது இல்லைங்களா. அது அப்படி பாருங்களேன், அது வந்து அப்படி இருக்கவே முடியாது உங்களால. எவ்வளவுதான் அவமானத்தை, எவ்வளவுதான் பல்ல கடிச்சிட்டு 10 கோடி ரூபாய் கொடுத்தாலும் பொறுமையோடு சந்தோஷத்தோடு உங்களால இருக்க முடியாது. ஏன்னா உங்க இருதயம் அப்படி மாம்ச சிந்தை தேவனுக்கு பகையா இருக்கிறது. இயேசு மாத்திரம் தான் உங்க இருதயத்தை மாத்த முடியும். அப்படி இயேசு கிருபைதான், இயேசுவோடு நீங்கள் மரித்து, உங்களை உங்க பாவத்தை பார்த்து உங்களை நீங்களே வெறுத்து இயேசுவோடு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து வந்தா தான் அப்படி இருக்க முடியும். இல்லைன்னா பல்ல கடிச்சிட்டு தான் இருக்க முடியும். உங்களால சந்தோஷமா அநியாயமா வர பாட சகிக்கணும்னா அது இயேசு கிட்ட வந்தா தான் அப்படி நம்ம மனசை மாற்ற முடியும். நீங்க எல்லாரும் நாடகம் போடக்கூடாது, அப்படி என்னால இருந்துட முடியும். இயேசுவோடு மறித்து உயிர் தெளிந்து உங்களை வெறுத்திருக்கிறீங்களா, அவங்க தாங்க இருக்க முடியும். இன்னைக்கு அப்படி இயேசு உங்களை மாற்ற முடியும். எவ்வளவு கீர்த்தி, எவ்வளவு குளோரி, அது அவர்கிட்ட வாங்க, அவர் உங்களை மாத்துவார். ஜெபம் பண்ணுங்க.